This sermon, Enticing Spirits, was delivered on July 24, 1955, at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1955 ஜூலை 24 அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரென்னம் ஜெபகூடாரத்தில் என்டைசிங் ஸ்பிரிட்ஸ், நயவஞ்சகமான ஆவிகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Morning, friends. Happy to be here this morning and knowing of seeing all of you out, believing that the Lord is with us today, giving us some little shadow that it won't be so hot here in the tabernacle for the morning service.
காலை வணக்க நண்பர்களே, இன்று காலையில் இங்கிருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் யாவரும் வெளியே இருப்பதனாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஏதோ சிறிய நிழலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிப்பதனாலும் ஜெபக்கூடாரத்தில் இக்காலை ஆராதனை அவ்வளவு உஷ்ணமாய் இராது என்பதை அறிந்ததனாலும் நான் சந்தோஷப்படுகிறேன். சிறு பிள்ளைகள் இருக்கிறாள் என்று நம்புகிறேன் சகோதரன் நெவில். பிள்ளைகள் எல்லாரையும் அவர்களுடைய வகுப்புகளுக்கு அனுப்பிவிட்டீரா? நான் சில சிறுவர்களை பார்த்தேன், அவர்கள் மற்ற இடங்களுக்கு அவர்களுடைய ஞாயிறு பள்ளி அறைகளுக்கு போக சொல்லிவிட்டீர்களா என்று வியந்தேன்.
Now, pray for me. I've got a great decision I was supposed to make last night and I have to make it today. And let the church pray.
இப்பொழுது எனக்காக ஜெபியுங்கள். நான் கடந்த இரவு ஒரு மகத்தான தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டும். நான் அதை இன்று எடுத்தாக வேண்டும். சபையார் அதற்காக ஜெபிப்பார்களாக.
I got a meeting coming up next is right on the Iron Curtain line in Germany. And it's a little touchy and pray for me.
அடுத்து எனக்கு ஒரு கூட்டம் வருகிறது. அது ஜெர்மனியில் இருக்கும். சரியாக அந்த இரும்பு திரையண்டை உள்ளது. எனவே அது ஒரு மாதிரியாக இருக்கிறது. எனக்காக ஜெபியுங்கள்.
We'll just start right away in that big cricket stadium in Germany that Hitler made just before the war. Nice big place, seats 80,000 people, and we can have it for 10 nights straight.
அந்த விதமாக இருக்கிறது. ஹிட்லர் யுத்தத்துக்கு முன்பாக ஆயத்தம் செய்த ஜெர்மனியில் உள்ள அந்த பெரிய கிரிக்கெட் அரங்கத்தில் நாம் நேராக அங்கேயே துவங்கலாம். நல்ல பெரிய இடம், 80,000 பேர்கள் உட்காரலாம். நாம் தொடர்ந்து 8 இரவுகளுக்கு கூட்டங்கள் வைத்துக் கொள்ளலாம்.
And so we're hoping to get started in there right away and then over to La Salle-Lorraine, France next, then to Berlin, come back to Berlin between that and in France.
எனவே சரியாக அங்கேயே நேராக துவங்கி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு பிரான்சில் உள்ள லா சல்லே லோரேன் என்ற இடத்தில் அதற்கு அடுத்து பெர்லினுக்கு போகிறோம். அதாவது பெர்லினுக்கும் பிரான்சுக்கும் இடையிலே.
Then we come back to Lord willing and the convention in Chicago begins I think the 5th, 6th, 7th, 8th and 9th is my part in Chicago of the convention at the Swedish church.
பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் சிக்காகோவில் ஒரு கன்வென்ஷனுக்கு திரும்பி வருவோம். ஸ்வீடிஷ் சபையில் நடக்கும் கன்வென்ஷனில் 5, 6, 7, 8 தேதிகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
Mr. Bolze, some of you from around Chicago, they got a convention that was coming off this next beginning 1st of August, or 1st of September it is, in Sweden.
அதற்கு பின்னர் சிக்காகோவை சுற்றி உள்ளவர்கள் திரு போசே இன்னும் மற்றவர்கள் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் முதல் என்று அவர்கள் ஒரு கன்வென்ஷன் வைத்திருக்கிறார்கள். அது ஸ்வீடனில்.
And I'm so happy to know that they're both for me to come over and universal and 100% I was glad of that. But I got to either go there or down here now.
நான் இங்கே வரவும் உலகமெங்கும் போகவும் அவர்கள் 100% எனக்காக ஓட்டு போட்டபடினாலே நான் அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன். நான் அதற்காக மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஆனால் ஒன்று, அங்கே போக வேண்டும் அல்லது இங்கே வர வேண்டும்.
You pray that the Lord will lead me just exactly the place where most souls will be saved and the best will be done for the kingdom of God.
எங்கே அதிகமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடுமோ சரியாக அந்த இடத்திற்கு தேவன் என்னை வழிநடத்தும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். மிகவும் மேன்மையானது தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்யப்படும்.
Now, they're having a convention up there in Sweden, and he said we have 25,000-35,000 people to start with at the convention, and many of them unsafe people.
ஸ்வீடனில் இருக்கிறவர்களுக்கு அங்கே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இருக்கிறது. அங்கே எங்களுக்கு 25,000-35,000 ஜனங்களோடு நாங்கள் கன்வென்ஷனை துவக்கப் போகிறோம். அவர்களில் அநேகர் ரட்சிக்கப்படாதவர்கள்.
And then down here in Germany, well, they got a stadium that seats 80,000.
பின்னர் இங்கே ஜெர்மானியில் அவர்களுக்கு ஒரு அரங்கம் இருக்கிறது. அதில் சுமார் 80,000 பேர்கள் உட்காரலாம்.
In Switzerland, where we just left, we had a wonderful meeting there. Many of you probably have never heard yet.
உண்மையாக நாங்கள் சுவிஸ் நாட்டிலிருந்து தான் இங்கு வந்தோம். அங்கே ஒரு அற்புதமான கூட்டம் எங்களுக்கு இருந்தது. ஒருவேளை உங்களில் அநேகர் இன்னும் கேள்விப்படாமலேயே இருக்கலாம்.
The Lord blessed us mightily. Had 50,000 converts in 5 nights at Zurich, Switzerland.
வல்லமையாக தேவன் எங்களை ஆசீர்வதித்து அந்த சுவிட்சர்லாந்து சூரிச்சில் 5 இரவுகளில் 50,000 மனமாற்றம் அடைந்தவர்களை எங்களுக்கு கொடுத்தார். சகோதரன் ஜாக் ஷூலர், உங்களில் அநேகருக்கு அவரை தெரியும். அவர் மெத்தடிஸ்ட், வயதான பாப் ஷூலருடைய
மகன்.
அவர்கள் இப்பொழுது பெல்ஃபாஸ்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தை சுவிசேஷத்தினால் கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பில்லி கிரஹாம் கூட்டங்களில் கூட இருந்ததை காட்டிலும் மகத்தானதாக இது இருக்கிறது என்று கூறினார்கள்.
Jack is a very fine young fellow, full of zeal and love, and he just so sincere at it that I believe he's a great servant of the Lord. They pray for Brother Schuler.
ஜாக் ஒரு மிக அருமையான வாலிபன், வைராக்கியத்தினாலும் அன்பினாலும் நிறைந்தவன். அவன் கர்த்தருடைய ஒரு மகத்தான ஊழியக்காரன் என்று நம்பும் அளவிற்கு அதில் அவன் அவ்வளவு உத்தமமாய் இருக்கிறான். சகோதரன் ஷூலருக்காக
ஜெபியுங்கள்.
ஜாக் ஷூலருடன் ஜாக் மெக்கார்த்தரும் அவரோடு கூட இருக்கிறார். சகோதரன் ஜாக் மெக்கார்த்தரும் கூட ஒரு மகத்தான பிரசங்கியார்.
And there I have the churchman said it's the greatest revival that's ever hit Ireland.
அங்கேயுள்ள சபைக்காரரும் இதுவரை அயர்லாந்தை தொடாத ஒரு மகத்தான எழுப்புதல் என்று அங்கேயுள்ள சபைக்காரரும் கூறுகிறார்கள்.
So we're so go to prayer daily for those men.
ஒவ்வொரு நாளும் அந்த மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
They're both young men under around 40, I guess, they're under families and so forth, and good solid gospel teachers, and we love them.
அவர்கள் இருவரும் வாலிபமானவர்கள், 40 வயதுக்கு குறைவானவர்கள் நினைக்கிறேன். குடும்பங்கள் உண்டு, நல்ல திடமான சுவிசேஷ போதகர்கள். நாம் அவர்களை நேசிக்கிறோம்.
I pray that you won't forget me, and God will let me make the right decision right now.
நீங்கள் என்னை மறந்துவிடக் கூடாது என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது நான் இப்பொழுது சரியானதொரு தீர்மானத்தை எடுக்கும்படியாக. எந்த பக்கம் திரும்புவதென்றே உங்களால் அறிந்து கொள்ள முடியாத தருணங்கள் இங்கிருக்கின்றன. அப்படிப்பட்டதான சூழ்நிலைமைக்குள் எப்பொழுதாவது நீங்கள் சென்றதுண்டா? நான் நினைக்கிறேன் பவுல் ஒருமுறை அப்படிப்பட்ட கட்டத்திற்குள் சென்றான் என்று, இல்லையா? அது 2 ஜலசந்திகளுக்கிடையே. அவன் அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஏன் அந்த தரிசனத்தில் ஒரு தூதனை கண்டு அதில் அவன் மக்கதோனியாவுக்கு வாரும் என்று
கூறினான்.
ஆகவே தேவன் இன்னமும் அவருடைய தூதர்களை உடையவராய் இருக்கிறார், இல்லையா? பவுல் இருந்தது போன்று என்னால் மட்டும் அவ்வளவு தாழ்மையாய் இருக்க கூடுமானால்.
Now, tonight, remember the gospel service this year at the tabernacle. Everybody come out.
இப்பொழுது இன்றிரவு இந்த ஜெபகூடாரத்தில் இருக்கும் சுவிசேஷ ஆராதனை நினைவிருக்கட்டும். எல்லாரும் வாருங்கள்.
You're around Lowell. I'm speaking at the church, the open door tonight for a couple hours.
லூயிவிலை சுற்றியுள்ள உங்களைதான் ஓபன் டோரின் சபையில் இன்றிரவு ஒரு சில மணி நேரம் பேசப் போகிறேன். 7:30 ஒன்பதரை மணி வரை சகோதரன் காபில் ஸ்வீட்டில். நான் இங்கே 2 முறை வரப்போகிறேன். அவர் அவ்வளவு நல்லவர். அவர் என்னை அழைத்துள்ளார்.
Brother Cobbles is a very fine gentleman, brother. You're a very fine brother. And just couldn't hardly turn him down like that. And pray. Above all things, pray. And pray that God will give us the right decision to make.
சகோதரன் காபில்ஸ் அவர்கள் மிகவும் அருமையான மரியாதை உள்ள சகோதரன். உங்களுக்கு நிச்சயம் பழக்கம் இருக்கும். மிக அருமையான சகோதரன். அந்த விதமாக அவரிடத்தில் முடியாது என்று கூற முடியாது. ஜெபியுங்கள். எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஜெபியுங்கள். சரியான தீர்மானத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படி
ஜெபியுங்கள்.
இப்பொழுது சுவிசேஷ செய்தியை நாம் துவங்குவதற்கு முன்னதாக சிறு பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய நமக்கு ஒரு காலம் இருக்கிறது. இங்கே இன்னும் நானும் கூட கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய ஒரு சிறுவனை
வைத்திருக்கிறேன். அநேக
சமயங்களில் அநேக சபைகளில் பின்னால் இருக்கும் உங்களால் நன்றாக கேட்க முடிகின்றதா? உங்களால் கேட்க முடிந்தால் சரி, சரியாக இருக்கிறதா? இங்கே இந்த விசிறிகள் இருக்கின்றதே, உங்களையே உங்களால் கேட்க முடியாதே? இல்லை, அதெல்லாம் சரிதான். அதுவும் இல்லை என்றால் நான் அழிந்து போய்வேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது.
The little children, sometimes they sprinkle them in the church when they're little bitty babies.
சிறு பிள்ளைகளை சபைகளில் அவர்கள் குழந்தைகளாய் இருக்கும் போது சில நேரங்களில் அவர்கள் மேல் தெளிக்கிறார்கள்.
And of course that come from the Catholic Church by christening the little children or baptizing as they call them when they're just little fellows.
நிச்சயமாக சிறு பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுதல் அல்லது ஞானஸ்தானம் கொடுத்தல் என்பது மூலமாய் அது கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தது. குழந்தையாய் இருக்கையில் அவ்விதமாய் அவர்கள் அவர்களுக்கு செய்வார்கள்.
The Methodist Church brought it out of infant baptism and I think several more.
மெத்தடிஸ்ட் சபை அதை குழந்தை ஞானஸ்தானம் என்று கொண்டு வந்தார்கள். இன்னும் அநேக காரியங்களை கொண்டு வந்தார்கள்.
I think that's the difference between the Nazarene and the old fashioned Methodist was the infant baptism and then
நசரேயர்களுக்கும் பழைய மெத்தடிஸ்டுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் குழந்தை ஞானஸ்தானம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு பின்னர் சிறு சிறு காரியங்களில்
வித்தியாசப்பட்டனர். ஆனால்
அது எந்த விதமாக இருந்தாலும் அது சரியானதல்ல. அதொன்றும் அவ்வளவு பெரியதானதல்ல. ஏனென்றால் பார்க்க போனால் அந்த காரியம் என்னவென்று கல்வாரி சரியாக அங்கே அவை எல்லாவற்றிற்கும் கூறிவிட்டது. காரணம், சிறு பிள்ளைகள் ரட்சிக்கவும் உலகத்தை ரட்சிக்கவும் இயேசுவானவர் மரித்தார்.
And this is the Lamb of God that taketh away the sin of the world.
ஒரு சிறு பிள்ளை அதன் பெற்றோர் எந்த விதமானவர்களாய் இருந்தாலும் எவ்வளவு பாவமாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவனை சுத்திகரிக்கிறது. பாருங்கள், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதுவே.
That baby cannot repent. It don't know how to repent. It has no reasons of being here for of its own. It can't tell you why it's here.
குழந்தையினால் மனந்திரும்ப முடியாது. எப்படி மனந்திரும்ப வேண்டும் என்றும் அதற்கு தெரியாது. அது இந்த உலகத்துக்கு வந்ததற்கு அதனுடைய சொந்த காரணம் ஏதும் கிடையாது. அது ஏன் இங்கு இருக்கிறது என்று என்னாலும் கூற முடியாது.
But God sent it here. And the blood of Jesus Christ cleanses it the very moment that it comes into the world.
ஆனால் தேவன் அதை இங்கே அனுப்பியிருக்கிறார். அது இந்த உலகத்தில் வந்த மாத்திரத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அதை சுத்திகரிக்கிறது.
And it's until it's the age of accountability, then it knows right and wrong, and then what it does is got to repent for what it knows that it's done wrong. That's right.
அதற்கு உத்தரவாதம் அளிக்கும் வயது வரும் வரைக்குமாய், அதற்கு பின்னர் அதற்கு சரியானதும் தவறானதும் தெரியும். அதன் பிறகு அது என்ன செய்கிறதோ அது தவறானது என்று அறிந்திருப்பதனால் அதற்காக அது மனம் திரும்பி ஆக வேண்டும். அது சரியே. ஆக அவர்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள் என்று நினைத்து சிலர் அவர்கள் மேல்
தெளிக்கிறார்கள்.
பரிசுத்த ஆவியை உடைய பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளையாய் இருந்தால் அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகும். ஆனால் அப்படியாய் அந்த பிள்ளை இல்லை என்றால் அதற்கு மேல் அதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு போதனை உலவி வருகிறது.
What difference does it make where it's the Holy Ghost parents, it's all sexual desire and the baby's born the same way.
பரிசுத்த ஆவியை உடைய பெற்றோரின் பிள்ளைகளாய் இருந்தால் அது என்ன வித்தியாசத்தை உண்டாக்குகிறது? அது எல்லாம் இன சேர்க்கை இச்சையே. அந்த பிள்ளையும் அதே விதமாகத்தான் பிறந்திருக்கிறது.
So it's all born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. That's the scriptural terms of it.
ஆக அது எல்லாமாய் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே வளர்க்கப்பட்டு பொய்களை பேசிக்கொண்டு உலகத்தில் வந்தது. தேவனுடைய வார்த்தை அந்த விதமாகத்தான் கூறுகிறது.
So, and then the blood of Jesus Christ cleanses and makes an atonement for that child. If it died, be perfectly, go right into the presence of God if it was born from the most sinful parents in the world. Until it's the age of accountability where it knows right and wrong.
ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த குழந்தையை சுத்திகரிக்கிறது, ஒரு பாப நிவாரணத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பிள்ளையானது மறித்து போனாலும், அது மிகவும் பாவமான பெற்றோர்களுக்கு பிறந்ததாக இருந்தாலும், அது நேராக பரிபூர்ணமாக தேவனுடைய சமூகத்துக்கு போகும். அதற்கு பிறகு அது என்ன செய்கிறதோ அது முதல் அதற்காக அது மன்னிக்கப்பட வேண்டும். அது முதற் கொண்டே அதற்கு சொந்த மனஸ்தாபம் உண்டாயிருக்க வேண்டும்.
Now, the way we try to follow here at the tabernacle is the only place in the world that I go and I preach doctrine. Here at the tabernacle, because this is our church.
ஆனால் குழந்தையாய் இருக்கும்போது அப்படி அல்ல. இங்கே இந்த ஜப கூடாரத்தில் இப்பொழுது நாம் பின்பற்றி வரும் விதமானது, இந்த உலகத்தில் நான் போய் உபதேசத்தை பிரசங்கிக்கிற ஒரே இடம் இந்த ஜப கூடாரம் தான். ஏனென்றால் இது நம்முடைய சபையாயிருக்கிறது.
We preach doctrine here to keep the people lined up.
ஜனங்களை ஒழுங்காய் வைக்க நாம் இங்கே உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம்.
Other men in their churches, they preach whatever they believe. They're my brothers. And we might differ a little bit, but we're still brothers. It's just the same.
மற்ற மனிதர்கள் அவர்களுடைய சபைகளே அவர்கள் எதையெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதை பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். நாம் ஒரு கால் சற்று வித்தியாசமாக இருக்கலாம். அப்படியா இருந்தாலும் அதே போலவே நாங்கள் சகோதரர்களாய் இருக்கிறோம்.
What we think is scriptural doctrine.
ஆனால் இங்கே இந்த ஜப கூடாரத்தில் எது வேத வார்த்தையின்படியான உபதேசம் என்று நாம் கருதுகிறோமோ அதையே நாம் பிரசங்கிக்கிறோம்.
And in there we see for the dedication of children what we call a dedication.
அந்த உபதேசத்தில் நாம் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்தலை காண்கிறோம். அதை நாம் ஒரு பிரதிஷ்டை என அழைக்கிறோம்.
The only time in the Bible that we can find out where in the New Testament that were little children was ever had anything to do, or Christ had anything to do in it in a ceremony, was he take them up in his arms and laid his hands up on them and blessed them and said, Suffer little children to come to me. Forbid them not, for such is the kingdom of God.
வேதாகமத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அல்லது புதிய ஏற்பாட்டில் சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியம் இருந்தது என்றால் அல்லது கிறிஸ்துவானவருக்கு ஒரு வைபவத்தில் பிள்ளைகளுக்கென்று ஏதாவது காரியம் செய்வதாய் இருந்ததென்றால் அது இதுதான். அவர் பிள்ளைகளை அவருடைய கரத்தில் எடுத்து பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையதே என்று கூறினார்.
Now, we are left, as we understand, to carry on the work that he come to accomplish.
இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அவர் வந்து செய்து முடிக்கும்படியாய் செய்த கிரியையை தொடர்ந்து செய்வதற்காகவே நாம் விடப்பட்டிருக்கிறோம்.
his death at Calvary, he was with us, and he went from, come out of God into the world, went back from God, from the world into God, and come again in the form of the Holy Spirit, and with us, in us, to the end of the world, carrying out in his church the same work that he did when he was here on earth.
அவருடைய கல்வாரி மரணத்தில் அவர் நம்மோடு இருந்தார். அங்கிருந்து அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்துக்குள்ளாக வந்தார். அவர் திரும்பி உலகத்திலிருந்து தேவனுக்குள்ளாக சென்றார். அவர் மீண்டுமாக பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் நம்மோடு கூட நமக்குள்ளாக வந்து இருந்து கொண்டு அவர் உலகத்தில் இருந்தபோது செய்த அதே கிரியையை அவருடைய சபைக்குள்ளாக தொடர்ந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் செய்ய வந்தார். அதன்படியாய் நாம் ஒருவர் இன்னொருவருக்கு நம்முடைய பிள்ளைகளை எடுத்து ஊழியக்காரிடத்தில் கொடுக்க அவர்கள் அவர்களுடைய கரங்களை பிள்ளைகள் மேல் வைத்து ஜெபித்து அதை தேவனுக்கு பிரதிஷ்டை
செய்கிறார்கள்.
கர்த்தர் நமக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் என்ன செய்தார் என்பதை பாராட்டுகிறோம் என்று கூறி ஒரு சிறிய வைபவமாக அது இருக்கிறது.
Have your little ones been sprinkled or whatever way it is at your church? Thank you. We don't say one thing against that. It's all right.
இப்பொழுது உங்களுடைய சிறு பிள்ளை தெளிக்கப்பட்டிருந்தால் அல்லது வேறு எந்த விதத்திலாவது உங்களுடைய சபையில் செய்திருந்தால் சிந்தியுங்கள். அதற்கு எதிராக நாங்கள் ஒரு காரியமும் கூறவில்லை. அதெல்லாம் பரவாயில்லை.
But scripturally, we only find one place, that's where Jesus left in himself.
ஆனால் வேத வார்த்தைகளின்படியாய் நாம் ஒரே இடத்தில் தான் காண்கிறோம். அந்த இடத்தில் தான் இயேசுவானவர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
That I shall read, the Lord willing, in the word here.
கர்த்தருக்கு சித்தமானால் அதை நான் வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன்.
We find in St. Luke, I believe it's the 10th chapter, and beginning with the 13th verse.
நாம் அதை நான் நினைக்கிறேன் லூக்கா 10 அதிகாரம் 13 வசனம் முதல் வாசிப்போமாக.
And they brought young children unto him, that he should touch them. And his disciples rebuked them, that brought them.
அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள்.
But when Jesus saw it, he was much displeased, and said unto them, Suffer the little children to come unto me, and forbid them not, for such is the kingdom of God.
இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது.
Verily I say unto you, whosoever shall not receive the kingdom of God as a little child, he shall not enter therein.
எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி,
And he took them up in his arms and put his hands upon them and blessed them.
அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார்.
That lovely?
அது அருமையா இல்லை?
He said, Now suffer the little children to come to me. Don't forbid them, for such like that little child is the kingdom of God. And he took him in his arms and blessed them.
அவர் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். அந்த சிறு பிள்ளையை போல இருப்பவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்று அவர் சொன்னார். அவர்களை அவர் அணைத்துக் கொண்டு ஆசீர்வதித்தார்.
How we would love this morning if we could have Jesus sitting in person here on the platform, say, Lord, would you bless my child?
இப்பொழுது இக்காலையில் இயேசுவானவர் நேரடியாக இங்கே மேடையின் மேல் உட்கார்ந்திருக்க நாம் அவரிடத்தில் போய், கர்த்தாவே, என்னுடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதிப்பீரா என்று கேட்கும்படியா இருந்தால் நாம் எப்படியா இதை ஆசிப்போம்? ஓ, நம்முடைய மனுஷிக கண்களும் நம்முடைய இருதயங்களும் அதை காணுவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது.
And as we have done, so does he recognize.
ஆனால் எப்படியும் அவர் இங்கே இருக்கிறார். ஏனென்றால் அதை செய்யும்படியாய் அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆக நாம் அவிதமாகவே அதை செய்திருக்கிறோம். ஆகவே அவர் அதை அங்கீகரிக்கிறார்.
We received
அவர் அனுப்புகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவரை அனுப்பினவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், ஆகையினால் அவர் இன்று காலையில் இங்கே இருக்கிறார்.
Sister Gertie will come up to the piano and play our old song we used to sing a long time ago on this. Bring them in. Bring the little ones to Jesus.
சகோதரி கேர்ட்டி மேடையின் மேல் வந்து முன்பெல்லாம் நாம் வழக்கமாக பாடும் அந்த அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அந்த சிறியவைகளை இயேசுவிடம் கொண்டு வார்கள் என்ற பழைய பாடலை வாசிக்கட்டும், வாருங்கள். அது புத்தகத்தில் அங்கு எங்கேயோ இருக்கிறது, நிச்சயமாக கூற முடியாது. பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு
வாருங்கள். Has not been dedicated and you want to dedicate it this morning, why, we'd be glad to do it.
உங்களிடத்தில் சிறு பிள்ளை இருந்து இன்னும் பிரதிஷ்டை செய்யாத குழந்தைகளாய் இருந்தால் இன்று காலையில் அதை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் அதை செய்ய நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம்.
And is there any ministers in the building, preachers, that would just want to walk up and stand with us here while we dedicate these children to the Lord? We'd be glad to have you as you come.
நாங்கள் இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்கையிலே இங்கே நடந்து வந்து எங்களோடு சற்று நேரம் நிற்க விரும்புகின்ற போதகர்கள் எந்த ஊழியர்களாவது இந்த கட்டிடத்துக்குள் இருக்கிறீர்களா? நீங்கள் வருவீர்களானால் நாங்கள் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோம். சரிதான், அங்கே இருக்கின்ற அந்த புத்தகத்தில் அது இருக்கிறதா சகோதரன் நேவில்? நீங்கள் அதை கண்டுபிடித்தீரா? அதில் ஏதும் இல்லையா? சரி, அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இப்பொழுது நாம் அதை பாடுவோம், எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது தாய்மார்கள் அவருடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வரட்டும். சரிதானே? சரிதானே? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Our heavenly Father, standing around the altar this morning stands the mothers and fathers holding their little offsprings in their arms that thou hast graciously given unto them.
எங்கள் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் அவர்களுக்கு தந்தருளின அவர்களுடைய குழந்தைகளை கரங்களில் பற்றிக்கொண்டு இக்காலையில் தகப்பன்மார்களும் தாய்மார்களும் இப்பீடத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள்.
They're so thankful for them, Lord. And they're bringing them up here to the altar this morning in the house of God to dedicate them, give their lives to Thee.
அந்த குழந்தைகளை நிமித்தமாக கர்த்தாவே, அவர்கள் அவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இக்காலையில் தேவனுடைய வீட்டில் உள்ள இப்பீட தண்டைக்கு அவர்களை பிரதிஷ்டை செய்யும்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையை உமக்கு தரும்படியாய் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள்.
Thou hast given. And we pray, God, that you will nourish and bless each one of them. Lead them, and may the guardian angels of God watch over each one.
நீர் கொடுத்தீர், நீர் அவர்களை போஷித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வழிநடத்தும் பாதுகாக்கும் தேவனுடைய தூதர்கள் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள்வார்களாக.
Give them long lives of happiness and joy. May they raise up to be men and women of God of tomorrow, if there is a tomorrow.
அவர்களுக்கு நீடிய ஆயுஷின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நாளை என்று ஒன்று இருக்குமானால் அவர்களை நீர் நாளைய தினத்தின் தேவனுடைய ஸ்திரீ புருஷர்களாக இருக்கும்படியாய் அவர்களை எழுப்புவீராக.
God, we pray that you'll raise preachers and prophets and teachers out of this group of babies that's around the altar this morning.
இன்று காலையில் இப்பீடத்தை சுற்றியிருக்கும் இக்குழந்தைகளிலிருந்து நீர் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் உபாத்தியாயர்களையும் எழுப்பும்படியாய் தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
that when we are old and can go no farther, someone has to take us from place to place. May we be able to stand and hear the gospel preached for these that are here today. Grant us, Lord.
எங்களால் தொடர்ந்து போக முடியாமல் யாராவது ஒருவர் எங்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டிய நிலையில் இருக்கும் போது இன்றைக்கு இங்கு இருக்கும் குழந்தைகள் பிரசங்கிக்கும் சுவிசேஷத்தை நாங்கள் நின்று கேட்கக்கூடியவர்களாய் இருப்போமாக. இதை அழியும் கர்த்தாவே.
Like Jacob of old, when he blessed all of his children and told them what their end would be in the last days.
ஏதோ மகிமையினால் என்று எல்லாம் தீர்ந்த பின்னர் எங்களுடைய ஜீவியங்கள் முடிந்த பின்னர் இந்த பீடத்தை சுற்றி இருக்கின்ற இந்த பெற்றோர்களும் அந்த காலத்து யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து கடைசி நாட்களில் அவர்களுடைய ஜீவியங்களில் எப்படியா இருக்கும் என்று கூறி,
then looking up, said, you know I'm to be together with my people. It's some glorious day, he and all of his offspring to be gathered together in a better land.
பின்னர் மேல் நோக்கி பார்த்து, உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய ஜனங்களோடு சேர்க்கப்பட வேண்டும் என்றும், ஏதோ மகிமையின் ஆளன்று அவனும் அவனுடைய சந்ததியும் எல்லாருமாக ஒன்று கூடி ஒரு மேலான தேசத்திலே கூட்டப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்றும்
கூறினான். Let my last end be like his.
என்னுடைய இறுதி முடிவு அவனுடையது போன்று இருப்பதாக என்று பாலாம் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. தேவனே, இந்த பெற்றோர்கள் மேல் இந்த ஆசீர்வாதங்களை நீர் அருள வேண்டும் என்று நான்
ஜெபிக்கிறேன். What a wonderful and how humble that you've made it, Lord, if we man of this earth would have the privilege of blessing little children in thy name, knowing this, that what we ask, we are granted to us.
இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்கையில் என்ன ஒரு அற்புதம், எவ்வளவு தாழ்மையாய் நீர் அதை செய்திருக்கிறீர்கள் தாவே. அதாவது நாங்கள் எதை கேட்கிறோமோ அது எங்களுக்கு அருளப்படுகிறது என்பதை அறிந்தவர்களாய் உம்முடைய நாமத்தினால் இந்த சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் சாக்கியத்தை இந்த பூமியின் மேல் இருக்கும் மனிதர்களாகிய நாங்கள் உடையவர்களாய் இருக்கும்படி செய்தீர்.
Person all-omnipotent one, stand near and bless each child as we lay our hands upon them and offer them to him while we ask it in his name. Amen.
நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க போகையிலே எல்லா காண முடியாத நபரும் சர்வ வியாபியுமான ஒருவராகிய இயேசு தாமே அருகில் நின்று ஒவ்வொரு குழந்தையின் மேலும் நாங்கள் கரங்களை வைத்து அவர்களை அவருக்கு சமர்ப்பிக்கையில் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். சகோதரன் கிளென் ஃபங்க் அவர் மூன்று பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும்படியாய் வைத்திருக்கிறார். அக்கறையிலே வடதேசத்திலே நீர் ஒரு சிறிய விசேஷ அறிய உடையவராய் இருக்கிறீர். நீர் இந்த பிள்ளையை எனக்கு வாக்களித்தீர். பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளையின் மேல் தங்குவதாக. என் மகனாகிய யோசேப்பே, நான் உன்னை தேவனுக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோசேப்பே, நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாயாக. தேவனுடைய கிருபை உன்மேல் தங்கி இருப்பதாக. உன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உன்னை என்றென்றைக்குமாய் ஆசீர்வதித்து உன்னுடைய ஜீவியத்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா? ஒவ்வொரு தாயானவளும் அவளுடைய பிள்ளை ஏதோ காரியத்தை குறித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாள்.
Now that's the way our heavenly father is to us adults this morning.
இப்பொழுது முதியோராகிய நம் ஒவ்வொருவருக்கும் இக்காலையில் நம்முடைய பிதாவாகிய தேவன் அண்டவிடமாகத்தான் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு முன்பாக அவர் சமர்ப்பிக்கிறார், என் பிள்ளையே இங்கே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூற வெறுமனே அதை அவர் நம்மிடத்தில் கொடுத்து.
Isn't he wonderful? So we can appreciate a kind heavenly father like that.
அவர் அற்புதமா இல்லையா? எனவே அதை போன்றதான ஒரு தயவான பரலோக பிதாவை நாம் பாராட்டுகிறோம்.
Now, in the blessings of little baby, you know, I was just reading here in the scripture the other day, somewhere over here, it's in the Old Testament, at the a great thing that I certainly appreciated getting to read. Here it is right here.
இப்பொழுது சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் உங்களுக்கு தெரியும், அன்று நாள் வேத வார்த்தைகளிலிருந்து இங்கே நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இங்கே எங்கோ பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மகத்தான காரியம் வாசிப்பதில் நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன். அது சரியாக இங்கு எங்கோ இருக்கிறது.
And Nathanael said unto David, do all that's in thy heart, for God is with thee. Do what's in your heart.
நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். புரிகின்றதா? உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். அநேக சமயங்களில் நான் இதை கண்டிருக்கிறேன், கிறிஸ்தவ நண்பனே, நான் என்ன கூறுவேன் என்பதை அறியாமலேயே நான் காரியங்களை பேசியிருக்கிறேன், அது நிறைவேறினதை நான் கண்டறிந்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
It was said one time Jesus came down off the mountain and he seen a tree that had nothing on it, just leaves alone, and it was no fruit, and he said, no man eat from you from henceforth.
ஒரு சமயம் இவ்விதமாய் கூறப்பட்டது, இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கி வந்தார், இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணாத ஒரு அத்திமரத்தை அவர் கண்டார், அதில் பழங்களே இல்லாதிருந்தது. அவர் அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார்.
And the next day, passing by, the apostle saw the leaves withered. He said, behold how quick the trees withered.
அடுத்த நாள் அவ்வழியாய் சீஷர்கள் கடந்து போகையில் அந்த அத்தி மரத்தின் இலைகள் காய்ந்து போயிருக்க கண்டார்கள். இதோ எவ்வளவு சீக்கிரமாய் அது பட்டு போயிற்றே என்றார்கள்.
Jesus said, have faith in God. For whatsoever things you desire when you pray, believe you receive it, and you shall have it. And whatever things you say, you shall have what you say.
தேவனில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள், என்ன காரியமாய் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசித்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை கூறினாலும் நீங்கள் கூறினதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கூறினார்.
Oh, and perhaps today the great Holy Spirit of God standing here at the altar.
Amen.
You say, well, it don't have to be decorated. It doesn't have to be some great elaborate place.
அதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஓ, ஒரு கால இன்றைக்கு தேவனுடைய மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இங்கே பீடத்தண்டை நின்று கொண்டிருக்கலாம். இது அலங்கரிக்கப்பட வேண்டியதில்லை. இது ஒன்றும் ஒரு மகத்தான விஸ்தாரமான ஸ்தலமாய் இருக்க வேண்டியதில்லை.
Jacob pulled up a stone one time and laid his head on it. And it's still recognized today as a stone.
ஒரு சமயம் யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்தான், அது இன்றைக்கும் மதிப்பிற்குரிய கல்லாக அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது.
But the great men of the earth still pack that stone around for the king to be inaugurated over the top of this stone. Just a common old stone laying in a field.
பூமியின் மேலுள்ள மகத்தான மனிதர்கள் அந்த கல்லை தூக்கி கொண்டு போகிறார்கள், இந்த கல்லின் மேல் உட்கார வைத்து ராஜாக்கள் முடிசூட்டப்படுகிறார்கள். வயல்வெளியில் இருந்த ஒரு சாதாரண கல்.
Bethel was just a pile of rock laid up on one another, and it become the house of God, the dwelling place.
ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கப்பட்ட கற்குவியல் தான் பெத்தேல் ஆகும். அது தேவனுடைய வீடாக அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக ஆனது.
Jacob said, this is another place in the house of God. It's a pile of stones laid on top of one another.
இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல என்று யாக்கோபு கூறினான். ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கப்பட்ட கற்குவியலே ஆகும்.
It doesn't take the great elaborate things. It takes the simplicity and faith to believe is what it takes. That's what it takes.
அது ஒன்று மகத்தான விஸ்தாரமான காரியங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. சாதாரணத்துவத்தையும் விசுவாசிக்க நம்பிக்கையும் அது எடுத்துக்கொள்கிறது. அதை தான் அது எடுத்துக்கொள்கிறது. அவைகள் தான் அதை உண்டாக்குகிறது.
Now, knowing that time soon gets away, we're trying not to hold you very long, knowing it's hot and the church is crowded.
இப்பொழுது நேரமானது கடந்து போய் கொண்டே இருக்கிறது என்று அறிந்தவர்களாய் உங்களை நீண்ட நேரம் இங்கே காக்க வைக்க மாட்டோம். உஷ்ணமாய் இருக்கிறது என்றும் கூட்டம் அதிகமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம்.
So I'll speak to you just a few moments this morning on a little subject here that might, I trust it'll be a help to you.
எனவே இன்று காலையில் நான் உங்களிடம் ஒரு சில நிமிஷங்களே ஒரு சிறிய பொருளின் பேரில் பேச இருக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு உதவியாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
And now, before leaving home, I wrote down three or four little things. I said I'll wait to see what the Lord would have me to speak on when I got down there.
வீட்டிற்கு போவதற்கு முன்பாக நான் மூன்று அல்லது நான்கு சிறிய காரியங்களை வைத்திருக்கிறேன். அங்கே நான் போன பின்னர் எதன் பெயரில் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அறிய நான் காத்திருப்பேன் என்று கூறினேன்.
I wrote about six little things down here, little subjects. I wrote one, put it in my pocket like this.
நான் இங்கே ஆறு சிறிய காரியங்களை பொருள்களை எழுதி என்னுடைய சட்டி பையில் வைத்திருக்கிறேன்.
Pulpit, maybe he'll tell me something to talk on. Now I'm just as far off as was up there.
சரி, நான் பிரசங்க பீடத்தண்டை சென்றவுடன் ஒரு கால் நான் பேசும்படி ஏதாவது காரியத்தை அவர் என்னிடத்தில் கூறுவார் என்று நான் நினைத்தேன். நான் அங்கு மேலே இருந்தது போன்றே இருக்கிறேன்.
So, anyhow, I'll read a scripture here. The Lord help us to understand it.
எப்படி இருந்தாலும் நான் இங்கே ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நாம் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
The 14th chapter of St. Luke, and let's begin about the 31st verse of the 14th chapter of St. Luke.
பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் தூங்குவோம். பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரம்.
What king going to make war against another king sitteth not down first and consult whether he is able with 10,000 to meet him that cometh against him with 20,000.
அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமா கூடாதா என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானா?
Or else, while he is either is yet a great way off, he sendeth forth an ambassador and desireth conditions of peace.
கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே.
So likewise, whosoever he be of you.
அப்படியே உங்களில் எவனாகிலும்.
I want you to notice close.
நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
First he said it's a parable. He said now there's a king coming and he's got 20,000 soldiers and this king is going to meet him and he's only got 10,000 soldiers.
அது ஒரு உவமை. அவர் சொன்னார், ஒரு ராஜா வந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் 20,000 சேவகர்கள் இருந்தார்கள். இந்த ராஜா அவனை சந்திக்க போகிறான். இவனிடம் 10,000 சேவகர்கள் தான் இருக்கிறார்கள்.
So then the first he sat down and asked if he's ready, whether he can do or not.
ஆனபடியினால் முதலாவதாக அவன் உட்கார்ந்து கொண்டு அவன் ஆயத்தமாய் இருக்கிறானா, அவனால் அதை செய்ய முடியுமா அல்லது முடியாதா என்று கேட்கிறான் என்றார்.
All right. Of you who forsaketh not all that he has, he cannot be my disciple.
உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். புரிகின்றதா?
I may the Lord add his blessings to this word. Now, shall we bow our heads just a moment?
இப்பொழுது கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தைகளோடு கூட்டுவாராக. நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக.
Our heavenly Father, thou who knowest all things and regardeth not the person of man,
எங்களுடைய பரலோக பிதாவே, எல்லா காரியங்களும் அறிந்தவரே, மனிதனின் மேன்மையை நீர் மதிப்பது கிடையாது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம்.
You made man and he's just like the flower of the field. Today he's beautiful, tomorrow he's cut down, cast into the oven and he wilts away.
நீர் மனிதனை உண்டாக்கி நீர் அவன் வெளியின் புஷ்பத்தை போல் இருக்கிறான். இன்றைக்கு அவன் அழகாயிருக்கிறான், நாளை அவன் வெட்டி வீழ்த்தப்பட்டு அடுப்பில் தூக்கி எரியப்பட்டு இல்லாமல்
போகிறான்.
தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கணக்கிட்டு பார்க்கும்படி செய்ய வேண்டும் என்று நான் உம்மிடத்தில்
ஜெபிக்கிறேன். And let it come forth from thy word today, O eternal God.
திருத்துதலின் வீட்டில் இருப்பது போல நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று அறியவும் இங்கே இருக்கிறோம். அது இன்றைக்கு உம்முடைய வார்த்தையில் இருந்து வருவதாக, ஓ நித்திய தேவனே.
Many of thy children has gathered in, and many of them has been your children for years. But in that we all come back to the house of God to learn, to know.
உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் இங்கே கூடி வந்திருக்கின்றனர். அவைகளில் அநேகர் உம்முடைய பிள்ளைகளாய் அநேக வருஷங்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த விதமாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் எல்லாருமாக திரும்பி உம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள
வாஞ்சிக்கிறேன்.
உம்முடைய சுவிசேஷத்தின் ஏவுதலை எங்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஊழியக்காரர் மேலும் கொண்டு வரும்படியாய் நான்
ஜெபிக்கிறேன். இந்த
கட்டிடத்தின் ஊடாக இருக்கின்ற எங்கள் யாவர் மேலும் உம்முடைய சுகமும் ஏவுதலும் இன்றைக்கு அவ்வளவு மகத்தானதாக இருந்து நாங்கள் இங்கே இருந்து போகையிலே எங்கள் இருதயங்களில் உம்முடைய மேலான ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்றும், இங்கேயே இருப்பது எங்களுக்கு நன்மைக்கேதுவாக இருக்கிறது என்றும் நாங்கள் உணரும்படியாய் செய்யும். ஓ இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்.
ஆமேன்.
இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத வார்த்தைகளோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இக்காலையில் பேசுவதற்கு நான் ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். அதாவது நயவஞ்சகமான ஆவிகள் அல்லது தேவனுடைய வார்த்தை.
Subject, but being that it's in the tabernacle, and last Sunday morning, I was speaking on a little gospel jubilee.
இப்பொழுது அது ஒரு வினோதமான பொருள், ஆனால் அது இந்த ஜெபக்கூடாரத்துக்குள்ளாக இருப்பதினால் அதை பேசினேன். கடந்த புதன் இரவு, கடந்த ஞாயிறு காலையில் ஒரு சிறு சுவிசேஷ யூபிலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன்.
Last Wednesday night I was preaching on the woman that had the tablet over her head, or she lost one of her pieces of coin and she was sweeping the house and trying to find it for her husband come.
கடந்த புதன் இரவு தலையின் மேல் நெத்தி சுட்டி அணிந்திருந்த அந்த ஸ்திரீயை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அதில் இருந்த வெள்ளி பில்லைகளில் ஒன்றை அவள் இழந்து போனால் அவள் வீடு முழுவதையும் பெருக்கி புருஷன் வருவதற்கு முன்னதாக அதை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்.
And come to find out that woman was an oriental type woman and represented the church.
அந்த ஸ்திரீ ஒரு கிழக்கத்திய தேசத்து பெண் என்று கண்டறிந்தோம். அவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறாள்.
And a wedding band used not to be worn on the finger, it was worn across the head with 9 pieces of silver in it.
திருமண அடையாளத்தை அவர்கள் வழக்கமாக விரல்களில் அணிவதில்லை, அதை நெற்றியின் ஊடாக அணிந்து கொள்வார்கள். அதில் 9 வெள்ளி பிள்ளைகள் இருக்கும்.
And when a woman became a prostitute, they took out 1 piece of silver and showed that she was a prostitute.
ஒரு ஸ்திரீ ஒரு விபச்சாரியாக ஆகும்போது அவளிடத்திலிருந்து ஒரு வெள்ளி பில்லையை எடுத்து அது அவள் ஒரு விபச்சாரி என்பதை காட்டும்.
And so this woman had lost one of the pieces, not a prostitute, but her husband had been away, and she was trying to hurry to find that piece, to put it back in her tablet, for when her husband comes, he would know that she had been caught in prostitution, and it would mean a breaking up of home and so forth.
ஆக இந்த ஸ்திரீயானவள் அவைகளில் ஒன்றை தொலைத்து விட்டாள். அவள் ஒரு விபச்சாரி அல்ல, ஆனால் அவளுடைய புருஷன் வெளியே போயிருக்கிறான். அவள் வேக வேகமாக அதை தேடி கண்டுபிடித்து அதை எடுத்து மற்றவர்களோடு அணிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளுடைய புருஷன் வரும்போது அவைகளில் ஒன்று இல்லை என்றால் அவள் விபச்சாரத்தில் பிடிபட்டுள்ளாள் என்பதை அது காட்டும். அதனால் அவளுடைய குடும்ப வாழ்க்கை முதலானவைகள் உடைபடும்.
And I applied that for a few moments to the church. Lost a lot of great things. And it's time for fathers to come, so we got to hunt them up.
நான் சிறிது நேரம் பேசி அதை அப்படியே சபைக்கு ஒப்பிட்டு காட்டி அநேக மகத்தான காரியங்களை சபையானது இழந்துவிட்டது. பிதா வருகின்ற வேலையாகிவிட்டது. எனவே நாம் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நேரமாயிருக்கிறது என்று கூறினேன்.
Now, knowing in the church, and our tabernacle, and I want to speak on enticing spirits, which is would be really titled demonology.
இப்பொழுது சபையிலும் நம்முடைய ஜெபக்கூடாரத்திலும் அறிந்துள்ளபடி நான் நயவஞ்சகமான ஆவிகள் என்பதன் பேரில் பேச விரும்புகிறேன். உண்மையாகவே அது பேய் சாஸ்திரம் என்ற தலைப்பை பெறலாம். இந்த நாட்களில் நீங்கள் பேய் பிசாசுகளை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறீர்கள், ஆனால் எவ்விதமாய் அவைகளை தவிர்ப்பது என்பதை குறித்து சிறிதே கேள்விப்படுகிறீர்கள். பேய் பிசாசுகள் இருக்கிறது என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஆனால் அடுத்த காரியம் என்னவென்றால் அதை நாம் எப்படி இல்லாமலாக்குவது.
There is having, by the grace of God, much opportunity to deal with these things called demons, and meeting them at the platform and in daily walk. And I'd like to look into the scripture this morning and find out just what those things are.
பேய் பிசாசுகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காரியங்களோடு தேவனுடைய கிருபையினால் நான் மேடை மேலும் அனுதின வாழ்க்கையிலும் அவைகளை சந்திக்கும் இடைப்படும் சந்தர்ப்பங்களை அதிகமாய் உடையவனாய் இக்காலையில் வேத வார்த்தையின் ஊடாய் நோக்கி அந்த காரியங்கள் என்ன என்பதை கண்டறிய விரும்புகிறேன். இப்பொழுது நாம் அதை ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில் எப்பொழுதும் சுகமளிக்கும் பக்கமாகவே
செலுத்தினோம். They are supernatural and are demons.
புற்றுநோய், தசை வளர்ச்சி, கட்டி, கண் தோல் வளர்ச்சி, சயரோகம், இந்த காரியங்கள் எல்லாம் இயற்கையான காரியங்கள் அல்ல. அவைகளை இயற்கைக்கு மேம்பட்டவைகளும் பேய் பிசாசுகளுமாய் இருக்கிறது.
The scripture plainly vindicates that. But that is demons in the body. With growth, like cancer, got life in it. And the life of that is a demon.
வேத வாக்கியங்கள் அதை தெளிவாய் ரூபகாரப்படுத்துகிறது. ஆனால் அவைகள் சரீரத்தில் உள்ள பேய் பிசாசுகள், புற்று நோயை போன்று வளர்ச்சி உடையதாக இருக்கிறது. அதற்குள் ஜீவன் இருக்கிறது. அதில் உள்ள ஜீவன் ஒரு பேய் பிசாசாக இருக்கிறது. கண் தோல் வளர்ச்சி, சயரோகத்தின் பரவுதல், மற்ற வியாதிகள், இவைகள் பேய் பிசாசுகளாக இருக்கிறது. அது சரீர வடிவத்தில் இருக்கிறது.
Now this morning we're going to talk about demons in spiritual form in the soul. They're in the soul as same as they're in the body.
இன்று காலையில் நாம் இப்பொழுது பேய் பிசாசுகள் ஆவிக்குரிய வடிவில் ஆத்துமாவில் இருக்கின்றதை குறித்து பேசப் போகிறோம். அவைகள் எப்படி சரீரத்தில் இருக்கின்றதோ அதே விதமாய் அவைகள் ஆத்துமாவில் இருக்கிறது.
And we're bound to admit that we see them in people's bodies, such as cancers and different diseases that's in the human body.
மனித சரீரத்தில் உள்ள புற்றுநோய், இன்னும் வித்தியாசமான வியாதிகளை போன்று இவைகள் இருக்கின்றதை நாம் காண்கிறோம் என்று ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
Just recently, even cancer has been declared to be a fourth dimension disease. That's in another dimension. Sure, demonology.
சமீபத்தில் புற்றுநோயும் கூட ஒரு நான்காம் பரிமாணத்தின் வியாதியாக இருப்பதாக, அது இன்னொரு பரிமாணத்தில் இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது பேய் சாஸ்திரமே. ஒவ்வொரு வியாதியும் ஒரு நான்காம் பரிமாண வியாதியாக இருக்கிறது, அதன் துவக்கமாக இருக்கிறது. ஆனால் புற்றுநோய் சரீரத்தில் இருந்தாலும் புற்றுநோய் ஆத்மாவில் இருந்தாலும் இரண்டு இடத்திலும் பேய் பிசாசினால் வர முடியும். அநேக சமயங்களில் நல்ல எண்ணங்களை உடைய அநேக ஜனங்கள்
and good people who try many times to rest upon some little theology they have or something that they have been taught since a child and still find that down in their being, down in their soul, that they still have something that's not right.
நல்ல ஜனங்கள் அவர்களிடத்தில் உள்ள ஏதோ மத சாஸ்திரத்தின் மேல் அல்லது குழந்தை பருவத்திலிருந்து அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட ஏதோ காரியத்தின் மேல் சார்ந்து கொள்ள முயற்சித்து அதை இன்னும் அவர்களிடத்தில் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மாவின் ஆழத்தில் உடையவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் அந்த சரியல்லாததை உடையவர்களாய் இருக்கிறார்கள்.
You find people who have those spirits in them that it's undesirable. They don't want them.
இங்கே இக்காலையில் உங்கள் மத்தியில் அநேகரும் கிறிஸ்தவர்களாக ஒன்று கூடி வருகிற மத்தியிலும் நிச்சயமாக அந்த ஆவியை உடைய ஜனங்களை நீங்கள் காணலாம். அது விரும்பத்தகுந்ததல்ல, அவர்களுக்கு அது தேவையல்ல.
They say, oh, if I could only quit lying, if I could only quit lusting, if I could only quit this or that. Now that is devils.
அவர்கள் ஓ, என்னால் மட்டும் போய் பேசுவதை விட்டுவிடக் கூடுமானால், என்னால் மட்டும் அந்த இச்சிப்பதை விட்டுவிடக் கூடுமானால், என்னால் மட்டும் இதை அல்லது அதை விட்டுவிடக் கூடுமானால் என்று அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது அது பிசாசாய் இருக்கிறது.
And now they come in the form of religion. Many times.
அவைகள் அநேக நேரங்களில் மார்க்க வடிவில் வருகிறது.
Being a Sunday school, it's a time of teaching. So let's look into this.
இது ஞாயிறு பள்ளியாய் இருப்பதினால் இது போதனைக்கான நேரமாய் இருக்கிறது. எனவே இதை நாம் கவனிப்போம்.
Now, they come in the form of religion many times.
அநேக நேரங்களில் அவைகள் மார்க்க வடிவில் வருகின்றது.
Now, in the scripture once there was a man by the name of Jehoshaphat, a great man, a religious man.
இப்பொழுது வேத வார்த்தைகளில் ஒரு சமயத்தில் யோசபாத் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு மகத்தான மனிதன், ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதன். அவன் இன்னொரு ராஜாவிடத்திற்கு சென்றான். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய்
இருந்தான்.
யோசபாத் யூதாவின் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவினிடத்திற்கு சென்று அவர்கள் இருவரும் இணைந்து கீலேயாத்துள்ள ராமோத்தின் மேல் போர் தொடுக்க ஒருவருக்கொருவர் நேச நாடுகளாக சேர்ந்து கொண்டனர். முதலாவதாக ஜெபிக்காமல் அவர்கள் அதை செய்தனர். ஓ, ஜனங்களால் மட்டும் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தால் என்னமாயிருக்கும். அதன் காரணமாகத்தான் நான் இந்த காலையில் இங்கு வந்து உங்களிடத்தில் நான் கடல் கடந்து போகிறேன், என்னை நினைவு கூறுங்கள் ஜெபத்தில் என்று கேட்டுக்கொண்டேன். எல்லா காரியங்களிலும் ஜெபம்
செய்யுங்கள்.
அன்றொரு நாள் யாரோ ஒருவர் வந்து, சகோதரன் பிரணாம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வது தவறு என்று நீர் நினைக்கின்றீரா என்றார்.
I said, what are you questioning about? See, if there's a question in your mind, leave it alone. Don't do it at all. Just stay with that.
நான் சொன்னேன், நீர் ஏன் அதை குறித்து கேள்வி கேட்கிறீர் என்று. புரிகின்றதா? உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி எழும்புமானால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அதை செய்யவே செய்யாதீர்கள். அதை அப்படியே வைத்திருங்கள்.
When you start to do anything, and if it's a question, whether it's right or wrong, stay away from it.
நீங்கள் எந்த காரியத்தையாவது செய்ய துவங்கும் போது அது சரியானதா அல்லது தவறானதா என்ற ஒரு கேள்வி எழும்பினால் அதிலிருந்து விலகியிருங்கள். அதற்குள்ளாக போகவே வேண்டாம். அப்பொழுது நீங்கள் சரி என்பதை அறிந்து கொள்வீர்கள்.
Now, all things ought to be considered prayerfully first.
இப்பொழுது எல்லா காரியங்களும் முதலாவதாக ஜெபத்தோடு யோசித்து பார்க்க வேண்டும்.
Seek ye first the kingdom of God and his righteousness, and all these other things will be added.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
I am positive sure this morning, if men and women could only get into the position of where their soul, their thinking, their attitude would be perfect in the sight of God, that would be one of the most powerful churches that ever existed.
ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய ஆத்மா, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய நடந்து கொள்ளும் விதம், இவை தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணமாக இருக்கும் என்ற நிலைமைக்குள் அவர்களால் வரக்கூடுமானால் அது இதுவரை இருந்த எந்த காரியத்திலும் வல்லமை உள்ள சபையாயிருக்கும். சரீர பிரகாரமானதில் ஒரு சில நிமிஷங்கள் கவனித்து பாருங்கள்.
We got what we call a lie detector.
இப்பொழுது அநேக வருஷங்களாக அநேக சமயங்களில் பொய்யை கண்டுபிடிக்கும் கருவி என்ற ஒன்றை நாம் உடையவர்களாக இருக்கிறோம்.
You can put it on your wrist, set it across your head, and you can get in there and try your best to make a lie sound like the truth, and it will register negative every time. Because the human was not made to lie.
அதை உங்கள் மணிக்கட்டிலே வைத்து அதை உன் தலையின் ஊடாக பொருத்தி நீங்கள் உள்ளே சென்று ஒரு பொய்யை உண்மையை போன்று சொல்ல முடிந்த அளவுக்கு முயற்சித்து பாருங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கருவியானது அதை பொய் என்றே குறிக்கும். ஏனென்றால் ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடியவனாக உண்டாக்கப்படவில்லை. பொய் சொல்லுதல் என்பது வஞ்சகமானது, கடினமான காரியம், பொல்லாத காரியம்.
I'd rather have a drunkard with me any day than a liar. See? A liar.
ஒரு குடிக்காரனை என்னோடு கூட வைத்துக் கொள்வேனே அல்லாமல் எந்த நாளிலும் ஒரு பொய்யனை வைத்துக் கொள்ள மாட்டேன். புரிகின்றதா? ஒரு பொய்க்காரன்.
And your body wasn't made to lie. No matter how sinful you are, you're still a fallen son of God.
உங்களுடைய சரீரம் பொய் சொல்லத்தக்கதாய் உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவு பாவியாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. நீங்கள் ஒரு விழுந்து போன தேவகுமாரனாய் இருக்கிறீர்கள்.
Sinful person in this city today. God didn't intend you to be sinful. He wanted you to be a son or daughter of his. You're made up in his own makeup.
இன்றைக்கு இந்த பட்டணத்தில் மிகுந்த பாவியான மனிதன் நீங்கள் ஒரு பாவியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் கருதவில்லை. நீங்கள் அவருடைய ஒரு குமாரனாகவோ அல்லது ஒரு குமாரத்தியாகவோ இருக்கவே அவர் விரும்புகிறார். அவருடைய சொந்த வடிவில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
But sin has caused you to do that.
ஆனால் உங்களை அதை செய்ய வைத்தது பாவமே.
And no matter how much you try to impersonate and try to make a lie seem right, they got a scientific instrument that proves that it's wrong. You can tell it with all the innocence you want to, but it'll still register negative. Because there's a subconscious down in a human being. That subconscious knows what's truth.
நீங்கள் எவ்வளவுதான் பாவனை செய்ய முயற்சித்தாலும் சரி, ஒரு பொய்யை உண்மையை போன்று ஆக்க முயற்சித்தாலும் சரி, அது தவறானது என்று நிரூபிக்க அவர்களிடத்தில் ஒரு விஞ்ஞான கருவி இருக்கிறது. எல்லா குற்றமற்ற தன்மையோடும் நீங்கள் வேண்டுமானால் அதை கூறலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அது எதிர்மாறாய் குறிக்கும். ஏனென்றால் அங்கே மனித சரீரத்துக்குள்ளாக ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது. உண்மை என்ன என்பது அந்த உள்ளுணர்வுக்கு தெரியும். நீங்கள் அங்கே என்ன கூறுகிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த உள்ளுணர்வுக்கு அது ஒரு பொய் என்று தெரியும். அது அந்த உள்ளுணர்வின்படியே குறிக்கும். ஆகையினால் ஒரு மனிதனினாலோ அல்லது ஸ்திரீயினாலோ எப்பொழுதாவது அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய சாட்சிகளையும், அவர்களுடைய ஜீவியங்களையும் தேவனோடு அவ்வளவு இசைவாய் பொருந்த செய்து ஆமேன், பரிசுத்த ஆவியினுடைய பாதையும் தேவனோடு கூட பரிபூர்ணமாக ஒன்றாக இசைந்து அமையும்படி இருக்குமானால் என்னதான் சம்பவிக்குமோ?
If the man and woman could ever get lined up.
உள் ஆழத்திலிருந்து வந்த விசுவாசத்தோடும் அவர்களுடைய இருதயத்திலிருந்து வந்த விடுதலையோடும் கூட ஒரு மனிதனும் ஸ்திரீயும் தேவனோடு அவ்வளவு இசைவாய் அமைந்து இருக்க கூடுமானால் என்னவாயிருக்கும். அநேக ஜனங்கள் பீடத்தண்டைக்கு ஜெபித்துக் கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்களிடத்தில் அறிவினாலான விசுவாசம் இருக்கிறது. அந்த அறிவினால் ஆன விசுவாசத்தினால் அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு சபையில் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய சிந்தையில் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அதை செவியால் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் ஏனென்றால் அது ஒரு மேலான திட்டமாயிருக்கிறது. ஆனால் தேவன் நோக்கி பார்க்கிறது அதுவல்ல. அவர் உன்னுடைய அறிவினால் ஆன விசுவாசத்தை நோக்குபவர் அல்ல. அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அங்கே அதற்குள்ளாக தேவன் இருக்கிறார். இருதயத்திலிருந்து அது வருகையில் அப்பொழுது எல்லா காரியங்களும் கைகூடும். உங்களுடைய அறிக்கைகள் உங்களுடைய ஜீவியத்தோடு இசைகிறது. உங்களுடைய அறிக்கைகளை போன்றே உங்களுடைய ஜீவியங்களும் அவ்வளவு உரக்க பேசுகிறது. ஆனால் உங்களுடைய அறிக்கை ஒரு காரியத்தையும் உங்களுடைய ஜீவியம் இன்னொரு காரியத்தையும் கூறும் பொழுது அங்கே ஏதோ காரியம் எங்கேயோ தவறாக இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் அறிவினாலான விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அது இருதயத்திலிருந்து வந்த விசுவாசம் அல்ல.
And that shows that outside here is a knowledge of God, but inside here is a demon, a doubt.
அந்த வெளிப்புறத்தை காட்டுகிறது. இங்கே அது ஒரு தேவனை பற்றின அறிவாய் இருக்கிறது. ஆனால் உட்புறமோ இங்கே அது ஒரு சந்தேக பிசாசாய் இருக்கிறது.
I believe in divine healing, but it's not for me. See, it could be so, but I don't believe it.
எனக்கு தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அது எனக்கானதல்ல. புரிகின்றதா? அது அப்படியா இருக்கலாம். ஆனால் நான் அதை விசுவாசிப்பதில்லை. உங்களுக்கு அது புரிகின்றதா? வெளிப்புறமாக நீங்கள் ஆம் என்று கூறுகிறீர்கள். உள்ளேயோ உங்களுடைய மனசாட்சி இல்லை என்று கூறுகிறது. அது சரியானது அல்ல என்று நிரூபிக்கிற அதே விஞ்ஞான காரியமானது அதை நிரூபிக்கும்.
They should have, before Jehoshaphat ever made an alliance with Ahab, he ought to first have let us pray and see what the will of the Lord is.
கவனிக்கவும், இந்த ராஜாக்கள் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாக செய்திருக்க வேண்டும். யோசபாத் ஆகாபோடு ஒரு ஒப்புதல் ஏற்படுத்துவதற்கு முன்னதாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் என்னவென்று கண்டறிவோம் என்று முதலாவதாக அவன் கூறியிருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்ற ஒரு போதகனை எனக்கு கொடுங்கள். ஒரு கிறிஸ்தவனை எனக்கு கொடுங்கள். ஒரு குடும்ப தலைவியை எனக்கு
கொடுங்கள்.
எல்லா காரியங்களிலும் தேவனை முதன்மையாக வைக்கின்ற ஒரு விவசாயியை எனக்கு கொடுங்கள். அல்லது ஒரு தொழிலாளியை எனக்கு கொடுங்கள். சாத்தானால் அவன் மேல் செய்யக்கூடிய எல்லா காரியத்தின் மத்தியிலும் அவனை ஒரு வெற்றியுள்ள மனிதனாய் நான் காட்டுகிறேன். அவன் முதலாவதாக தேவனை தேடுகிறான். நமக்கு முதலாவதாக தேவன் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. ஆகாபிற்கு ஒரு மகத்தான பிரகாசமான ராஜ்யம் இருந்தது. அவன் அதிக காரியங்களை செய்திருக்கிறான். அவன் அலங்காரமான ஆடை ஆபரணங்கள் அணிந்திருந்தான். பொன்னும் வெள்ளியும் உடையவனாய் இருந்தான். மகத்தான ஒருவனாய் வெற்றி கண்டவனாய் இருந்தான். அக்காரணத்தினால் அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். இருப்பினும் அவன் ஒரு அவிசுவாசி. இன்றைக்கு உலகம் இருக்கிறதும் அங்கேதான். இன்றைக்கு அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறதும் அங்கேதான். இன்றைக்கு சபையானது நின்று கொண்டிருக்கிறதும் அங்கேதான். இதுவரை கட்டியிராத மேலான ஆலயங்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதுவரை இருந்திராத மெருகேற்றப்பட்ட பண்டிதர்களை சிலரை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். மேலான மதசாஸ்திரம் முதலானவர்களில் சிலவற்றை நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். தூதர்களை போல பாடுவதற்கு கற்றுக்கொண்டோம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் எங்கேயோ ஒரு பலவீனம் அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு பலவீனம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வருவதற்கு பதிலாக மனிதனுடைய உபதேசத்திற்கும் நய வஞ்சகமான ஆவியின் பின்னேயும் போய்விட்டார்கள். அவர்கள் காரியங்களை உலகத்தை போன்று இருக்கும்படி செய்ய முயற்சிக்கிறார்கள். அதற்கு மேல் ஹாலிவுட்டை போன்று பல பழக்கும் வெளிச்சத்தை அவர்கள் வைக்க முயற்சித்தார்கள். இங்கே அன்று நாள் ஒரு பெயர் பெற்ற ஸ்தாபனம் கான்சாஸ் பட்டணத்தில் உள்ள முழு சுவிசேஷ ஆதிக்கம் அல்லது மன்னிக்கவும் டென்வர் கன்வென்ஷனில் $1,000,000 பெருமானம் உள்ள சபையை கட்டுகிறார்கள். சுவிசேஷத்தை அஞ்ஞானிகளிடத்தில் கொண்டு செல்வதற்காக ஆயிரக்கணக்கான மிஷினரிமார்கள் அவர்களிடம் இருந்து 50 சென்ட்களை பெறுவதற்கு அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
What we need today is a missionary-minded, God-sent, Holy Ghost-born revival that will have the zeal of God to push on out into the jungle gutter and do something for God instead of build big, fine churches and try to outshine the neighbor.
பெரிதான அருமையான சபைகளை கட்டவும் அயலானையும் தோற்கடிக்கத்தக்கதாகவும் இருக்க முயற்சிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு நமக்கு தேவையா இருப்பதெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு சொல்லும் சிந்தையை உடைய தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் பிறந்த எழுப்புதலையாகும். அதற்கு தேவனுடைய வைராக்கியமும் அக்கறையில் உள்ள காடுகளுக்கு பலமந்தமாய் சுவிசேஷத்தை அனுப்பவும் ஏதாவது தேவனுக்கு செய்ய வேண்டும் என்பதும் அதனிடம் இருக்கும்.
And the love of God burning into the heart and set in the greatest cathedral that we got in the world would be cramped down with man's doctrines and dogmas.
மனிதனுடைய உபதேசங்களினாலும் கோட்பாடுகளினாலும் முடங்கி கிடந்து உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற மகத்தான பெரிய தேவாலயங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை காட்டிலும் துடைத்து சுத்தமாக்கப்பட்ட ஒரு கூடத்திலோ அல்லது ஒரு மதுபான கடையிலோ உட்கார்ந்து ஆராதனை செய்வேன். அங்கே பரிசுத்த ஆவியின் விடுதலையும் தேவனுடைய அன்பு இருதயங்களில் எரிந்து கொண்டிருப்பதும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு நமக்கு ஒரு அசைக்கும் எழுப்புதலும் சத்தியத்துக்கு திரும்புதலும் மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவதுமே தேவையாயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அங்கே சென்ற போது சற்று நேரம் கழித்து யோசபாத் ஒரு விதமாய் தனக்குள்ளாகவே சரி இது குறித்து நாம் தேவனிடத்தில் விசாரிப்போமாக
என்றான்.
அவன் சரிதான் என்றான். ஆகாப் அதை செய்தான். அவன் ஆட்களை அனுப்பி 400 பயிற்சி பெற்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தான். அவன் அவர்களை அங்கே கொண்டு வந்து இவர்கள் யாவரும் தீர்க்கதரிசிகள் என்று கூறினான். ஆகவே அவர்கள் யாவரும் அவர்களுடைய மந்திரங்களுக்குள் சென்று அவர்கள் கூப்பிட துவங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோட போம், கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்றார்கள்.
And then, 400 that give witness that they should go up in peace. Yet Jehoshaphat knowing.
அந்த எல்லா 400 பேர்களும் சாட்சியாய் நீங்கள் சமாதானத்தோட போகலாம் என்று கூறினார்கள். இருப்பினும் யோசபாத்திற்கு தெரியும். உங்களுக்கு கூறுகின்றது புரிகின்றதா?
Down in that righteous man's heart, there was something told him there was a bird in the salad somewhere. Something was wrong.
பாருங்கள், அந்த நீதிமான் இருதயத்தின் ஆழத்தில் அதில் ஏதோ குறை எங்கோ இருக்கிறதாக ஏதோ காரியம் அவனிடத்தில் கூறினது. ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது.
Ahab said, now we got 400 here. And with one accord, every one of them says, go, the Lord is with you.
ஆகாப் சொன்னான், இப்பொழுது நம்மிடத்தில் 400 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏக சிந்தையாய் ஒவ்வொருவரும் போம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் என்றான்.
But the officer said, have you got one more?
ஆனால் யோசபாத்தோ, இவர்களை அல்லாமல் வேற யாராயிலும் ஒருவர் இங்கே இல்லையா என்று
கேட்டான்.
அதற்கு ஆகாப், தேசத்தில் நன்றாக கற்று தேர்ந்த 400 பேர்கள் கூற கேட்ட பின்னரும் இன்னொருவன் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் எல்லாரும் போம் என்று கூறுகிறார்களே என்றான்.
But down in the house of his heart, he knew there was something wrong.
அது புத்தி கூர்மையினால் ஆனது. ஆனால் யோசபாத்தின் இருதயத்தின் ஆழத்திலே அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்று அறிந்திருந்தான்.
He said, we got one more. He's Micah. But I hate him.
அதற்கு அவன், சரி, இப்பொழுது நம்மிடத்தில் இன்னொருவன் இருக்கிறான். அவன் பெயர் மிகாயா. ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன்.
He said, he's always saying something evil and popping all over. He has no business to be in. He's down at churches and everything, but I hate him.
அவன் எப்பொழுதும் பொல்லாததையே கூறுவான். அவன் அங்கே இருக்க வேண்டிய வேலையே இல்லாத போது திடீரென்று எதையாவது வெடிப்பான். அவன் சபையையும் மற்ற காரியங்களையும் குறைவாய் கூறிக்கொண்டிருப்பான். நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். அதற்கு அவன், போய் அவனை கொண்டு வா, அவன் என்ன கூறுகிறான் என்று பார்ப்போம் என்றான். மிகாயா அங்கு வந்தபோது, இப்பொழுது கவனி, மற்றவர்கள் கூறினது போன்றே நீயும் கூறு
என்றான்.
அதற்கு அவன், தேவன் என்ன கூறுகின்றாரோ அதையே நான் கூறுவேன் என்றான்.
ஆமென்.
உங்களுடைய தீர்க்கதரிசிகள் என்ன கூறுகிறார்கள், இது என்ன கூறுகிறது, உங்களுடைய சபை என்ன கூறுகிறது, அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே கூறுவேன். தேவனின் உதடுகளில் போடுகிறதை அவர் கூறுகிறதை நான் கூறுவேன்
என்றான்.
இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது தேவன் கூறினதை மட்டுமே கூறுகின்ற இன்னும் சில மெகாயாக்களே. கவனியுங்கள், ஆக அவர்கள் அவனை அங்கே கொண்டு வந்தார்கள். அவனோ, எனக்கு ஒரு இரவை கொடுங்கள் என்றான். எனவே அன்றிரவு கர்த்தர் அவனை சந்தித்தார். ஆக அவன் அடுத்த நாள் காலையில் திரும்பி வந்தான். இரண்டு ராஜாக்களும் ஒலிமுக வாசலில் வந்து உட்கார்ந்தார்கள். போம் என்றான். போம், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை நான் கண்டேன் என்றான். ஆகையினா இந்த ஒரு பிரசங்கியார் எல்லா ஆடைகளையும் அணிந்து கொண்டு நடந்து போய் மிகாயாவின் வாயின் மேல் அடித்து, கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு வெளியே வந்தபோது எந்த வழியாய் போனது என்றான். நீ திரும்பி வரும்போது அதை கண்டு கொள்வாய் என்றான்.
ஆம்.
அதற்கு அவன், இங்கே கவனி, நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாங்கள் 400 பேர்கள் இருக்கிறோம், நீயோ ஒருவன் என்றான். ஆனால் மிகாயா கூறினான், உங்களுடைய தொல்லை எங்கே இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் என்று.
ஆமென். He said, I saw God sitting on his throne. I saw the host of heaven standing around him. And we know that the word of God has pronounced cursings upon this man from the way he has done.
அவன் தொடர்ந்து, நான் ஒரு தரிசனம் கண்டேன். ஆமேன். அதில் தேவன் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். பரலோகத்தின் சேனை அவரை சுற்றி நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அவன் செய்த விதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை இந்த மனிதன் மேல் சாபங்களை அறிவித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
You can't bless what God has cursed. Neither can the devil curse what God has blessed.
தேவன் சபித்ததை உங்களால் ஆசீர்வதிக்கவும் முடியாது. தேவன் ஆசீர்வதித்ததை பிசாசினால் சபிக்கவும் முடியாது.
It's an individual prayer, no matter how poor, how stupid, how unlearned, how uneducated. What God blessed is blessed. What God has cursed is cursed.
அது ஒரு தனிப்பட்ட காரியமாய் இருக்கிறது. அது எவ்வளவுதான் வறுமையாய் இருந்தாலும், அல்லது எவ்வளவு பேதமையாய் இருந்தாலும், எவ்வளவு தான் கல்லாதவனாய் இருந்தாலும், எவ்வளவு தான் எழுத்தறிவில்லாதவனாய் இருந்தாலும், தேவன் ஆசீர்வதித்தது ஆசீர்வதிக்கப்பட்டதே, தேவன் சபித்தது சபிக்கப்பட்டதே. தவறு என்ன என்றும் சரியானது என்ன என்றும் வித்தியாசப்படுத்தி பார்க்க அறிந்திருங்கள். கர்த்தர் அந்த பிரசங்கிமார்களோடு இல்லை என்பதை மிகாயா மிகவும் நன்றாக
அறிந்திருந்தான்.
சரி, அந்த பிரசங்கிமார்களுடைய காரியம் தான் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்கள் மேன்மையாய் உடுத்தி இருந்தார்கள். அவர்கள் மேன்மையாய் போஷிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய விருந்து முதலானவைகளில், அவர்களுடைய உடன்பாடுகளில் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுடைய சொந்த மதசாஸ்திரம் மட்டுமே அவர்கள் அறிந்திருக்கின்ற நிலைமை வருமட்டாய் அப்படி இருந்தார்கள்.
And the Bible said that Micah, when he was looking at the vision, he said, God said, who can we get to go down there and to see they had?
மிகாயா அந்த தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கையில், அங்கே கீழே போய் ஆகாபை வஞ்சிக்க நாம் யாரை அனுப்பலாம் என்று தேவன் கேட்டார் என்று அவன் கூறினான்.
And a lying spirit said, I'll go down there and entice Ahab through those preachers to call Ahab to go out there in order to bring the word of God to pass.
அங்கே ஒரு பொய்யின் ஆவி, நான் போய் அந்த பிரசங்கிமார்களை கொண்டு ஆகாபை நயவஞ்சனை செய்து, ஆகாபை அங்கே போகும்படியாய் செய்து, தேவனுடைய வார்த்தையை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருவேன் என்று கூறினது என்று கூறினான் என்று வேதாகமம் கூறுகின்றது.
Now, today, so many people are listening, Sunday school.
இப்பொழுது இன்றைக்கு அநேக ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஞாயிறு பள்ளி, நான் அதை விரும்புகிறேன்.
Many people are listening to enticing spirits instead of taking the word of God.
பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அநேக ஜனங்கள் இன்றைக்கு நயவஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறார்கள்.
They're in the world. They're demons. And they go out into places. And they get amongst men, ministers. They get amongst church members. They get amongst good people.
ஆவிகள், அவைகள் உலகத்தில் இருக்கிறது. அவைகள் பேய்பிசாசுகள். அவைகள் தலங்களுக்குள்ளாக சென்று மனிதர்கள், ஊழியக்காரர்கள் மத்தியில் போகின்றது. அவைகள் சபை அங்கத்தினர்கள் மத்தியில் போகின்றன. அவைகள் ஜனங்கள் மத்தியில் போகின்றது.
And they call them to come into the illusion. And they say things and do things and teach things and practice things that's contrary to the word of God.
அவர்களை ஒரு பிரம்மைக்குள்ளாய் ஆகும்படியாய் அவைகள் செய்கின்றது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கின்ற காரியங்களை பேசுகிறார்கள், காரியங்களை செய்கிறார்கள், காரியங்களை உபதேசிக்கிறார்கள், காரியங்களை
பழகுகிறார்கள். இன்றைக்கு
அவர்களுடைய கூட்டங்களின் ஊழியக்காரர்கள் அவர்களுடைய ஜனங்கள் சபைகளிலே சீட்டு விளையாடவும் அனுமதிக்கின்றனர். அவர்களில் அநேகர் இப்பொழுது அது முற்றிலுமாக கத்தோலிக் அல்ல, அநேக புரொட்டஸ்டன்ட்கள் அதை செய்கிறார்கள்.
What they try to do is substitutionary something. They
அவர்கள் செய்ய முயற்சித்த காரியம் என்னவென்றால், ஏதோ காரியத்துக்கு பதிலாகவே ஏதோ புதிய திட்டத்தை பழக்கத்தில் கொண்டு வர அவர்கள் முயற்சித்தனர். பரிசுத்த ஆவியின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதற்காக கல்வியை பழகிக் கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். உங்களால் அதை ஒருபோதும் செய்யவே முடியாது. உங்களுடைய மனிதன் எவ்வளவுதான் அருமையாய் கற்றவனாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. கற்றவனாய் இருப்பது அவனுக்கு நல்ல காரியம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதனோடு கூட அவனிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அந்த கல்வியினால் அவனுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்தின் ஸ்தானத்தை கல்வி ஒருபோதும் எடுக்க முடியாது.
ஆமென்.
கவனியுங்கள், அவர்கள் இதற்கு பதிலாக நமக்கு வழக்கமாக இருந்த அந்த பழங்கால அனுபவத்திற்காக அவர்கள் கரங்குலுக்குதலை பழகிக் கொள்ள முயற்சித்தார்கள். இன்றைக்கு சபையானது நவீனமாகிவிட்டது. அவர்கள் நடந்து சென்று அவர்களுடைய ஐக்கியத்தின் வலதுகரத்தை கொடுக்கிறார்கள். அந்த விதமாகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த பழைய துக்கம் கொண்டாடுகிறவர்களின் இருக்கைகளின் ஸ்தானத்தை அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே இருந்து பாவிகள் அழைக்கப்பட்டு தேவனோடு சரியாவார்கள். அது சரியே. இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய தசமபாகத்தின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். வேறு ஏதோ காரியத்தை பழகிக் கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை வித்தியாசமாக ஆக்கும்படியாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கீழாக போகிறார்கள். பங்கோ விளையாட்டுகள், லாட்டரி விளையாடுவது, இவைகளை சபைகளில் வைத்துக் கொள்கிறார்கள். அவைகள் ஒருபோதும் தேவனுடைய தசமபாக ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. ராவிருந்துகள், போர்வை விற்பனை, உல்லாச பயணங்கள் போவது முதலானவைகளால் பணம் திரட்டி வித்தியாசமான கடன்களை தீர்க்கிறார்கள். தேவனுடைய நித்தியமான தசமபாகம் காணிக்க இவைகளின் ஸ்தானத்தை அது ஒருபோதும் எடுக்க முடியாது. அது ஒருபோதும் எடுக்க முடியாது. ஆனால் நாம் அதை செய்ய முயற்சிக்கிறோம். அது என்னவாயிருக்கிறது? அது நயவஞ்சக ஆவிகள் கீழே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஏதோ காரியத்தை வைக்க முயற்சிக்கிறதாயிருக்கிறது. தேவனிடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலியே கிடையாது. அது நித்தியமாய் என்றென்றைக்குமானதாய் இருக்கிறது. விசுவாசத்துக்கு பதிலியாக தேவனிடத்தில் ஒரு காரியமும் இல்லை. விசுவாசத்துக்கு பதிலியே கிடையாது. நம்பிக்கையால் விசுவாசத்தின் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது. விசுவாசம் தனித்து இருக்கிறது. விசுவாசமானது தனித்து நிற்கிறதா இருக்கிறது. நம்பிக்கையினால் விசுவாசத்தின் ஸ்தானத்தை எடுக்க முடியாது. விசுவாசமானது நம்பப்படவில்லை உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. புரிகின்றதா? நம்பிக்கை என்பது ஒரு காரியமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது இன்னொரு காரியமாய் இருக்கிறது. நம்பிக்கையானது அதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறது. விசுவாசமானதோ அதை உடையதாய் இருக்கிறது. ஒன்று அறிவினாலான விசுவாசமாய் இருக்கிறது. இன்னொன்றோ தேவனுடைய நேரடியான வெளிப்பாடாய் இருக்கிறது. அதனால் ஒருபோதும் அதன் ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. நாமோ முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் இந்த எல்லா பதில்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். மிஷனரிமார்களை அனுப்பு என்பதற்கு பதிலாக மகத்தான சபைகளை நாம் கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பதிலி, சபையை கட்டுவதற்காக வேதாகமத்தில் இயேசுவானவர் ஒருவரை நியமிக்கவில்லை. நாமோ குருமார் பள்ளிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம், மிஷினரிமார்களின் ஸ்தானத்தை அது எடுத்துக் கொள்ளும்படியாய் அவர்கள் அனுமதித்தார்கள். குருமார் பள்ளிகளை கட்டுகள் என்று இயேசு நம்மிடத்தில் கூறினதே கிடையாது. அவைகளெல்லாம் சரிதான். கல்வியானது அந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முயற்சிக்கிறது, ஒருபோதும் அதை செய்ய முடியாது. உலகமெங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே கடைசி நேரத்திற்கான இயேசுவின் கட்டளையாக இருக்கிறது. ஆகையினால் நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா பதில்களும் அசலானதின் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது. அன்று நாள் எனக்கு ஒரு பதிலியை பற்றின அனுபவம் உண்டாயிருந்தது. எனக்கு பல்வலி முதலாவதாக உண்டானது ஒரு பல்லை வெளியே பிடுங்கி எடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்று காலையில் ஒரு கள்ளப்பல் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னால் பேசக்கூட முடியவில்லை. ஆனால் அந்த உண்மையான பல்லின் ஸ்தானத்தை அதனால் எடுத்துக் கொள்ள முடியவில்லை. முடியவில்லையா? ஓ என்னே, மரத்தையோ மாவுக்கல்லையோ அல்லது வேறு எதையோ உபயோகித்து ஒரு மனிதனை உண்டு பண்ணி அவனுக்கு ஆடைகளை அணிவித்து வேண்டியது எல்லாவற்றையும் போட்டு ஒரு மனிதனை நீங்கள் வைக்கலாம், ஆனால் அவனிடத்தில் உணர்வுகள் இல்லை, மனசாட்சி இல்லை, அவனால் அந்த உண்மையான மனிதனின் ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. அதேவிதமாக ஒரு பொய்யான மனமாறுதல் நடந்து வந்து நான் சபையை சேர்ந்து கொண்டேன், நான் மேலாக கிரியை செய்ய முயற்சிப்பேன் என்று கூறலாம். அது அசலான தேவனால் அனுப்பப்பட்ட பழைய மாதிரியான பரிசுத்த ஆவியின் மனமாற்றத்தின் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது. அது அந்த மனிதனை இருதயத்துக்குள் வித்தியாசமானவனாயாக்கும். அதனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அதிலே ஜீவனே கிடையாது. அவனுக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அங்கு ஒன்றுமே இல்லை. இங்கே சமீபத்தில் மோசேயின் உருவத்தை செதுக்கிய அந்த மகத்தான சிற்பியை நான் கண்டேன். இப்பொழுது அவனுடைய பெயர் என்றால் கூற முடியாது. அவன் ஒரு கிரேக்க சிற்பி. அவன் அதை செய்வதற்கு அவனுடைய ஜீவியத்தையே செலவிட வேண்டியதாக இருந்தது. அவன் அதை அவ்வளவாய் செய்து முடித்ததும் அது அவ்வளவு பரிபூர்ணமாய் வந்துவிட்டதை அறிந்து அந்த மோசேயின் உருவத்தை கண்டு அவ்வளவு உணர்ச்சி மேலிட்டவனாய் அதன் முட்டியை ஒரு தட்டு தட்டி மோசே பேசு என்று கூறினான். அவன் தன் உள்ளத்தில் அதை உருவகப்படுத்தி வைத்து இருந்ததை போன்றே பரிபூர்ணமாய் செதுக்கின பின்பு அதற்கு உணர்வு உண்டாகும்படியாய் அதன் முட்டியில் சுத்தியால் தட்டினான். சபையின் சிந்தையில் அதை போடுகிறான். நீங்கள் எவ்வளவுதான் பதிலியை உண்டு பண்ணினாலும் சரி, எவ்வளவு பெரிதான ஒரு ஜனக்கூட்டம் உங்களுக்கு உண்டாயிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உங்களுக்கு அது இது மற்றது இருந்தாலும் சரி, நீங்கள் அடிக்கலாம், உணரலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியின் வடிவில் சபைக்குள்ளாக இறங்கி வரும் வரைக்கும் அந்த ஜீவனின் ஸ்தானத்தை அதனால் ஒருபோதும் எடுக்க முடியாது. மறுபடியாய் பிறந்ததான ஒரு புதிய அனுபவத்தை அது அதற்கு கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் ஸ்தானத்தை அது ஒருபோதும் எடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை தனித்து நிற்கும். மிகாயா வார்த்தையை உடையவனாய் இருந்தான். தன்னிடத்தில் வார்த்தை இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் வார்த்தையை எழுதி வைத்திருந்தான். அவன் அதை ஒரு தரிசனத்தினாலும் உடையவனாய்
இருந்தான்.
தேவன் அவருடைய வார்த்தையில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். தரிசனத்தின் மூலமாக தேவன் என்ன கூறினார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அவைகள் இரண்டும் ஒன்று சேர்ந்து வந்தன. அது சத்தியம் என்று அவன் அறிந்திருந்தான். ஆகையினால் அவன் பயப்படாமல் இருந்தான். ஆனால் இந்த நயவஞ்சக ஆவியானது இன்றைக்கு அது என்ன செய்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதிகமான சபை அங்கத்தினர்களை உண்டாக்க, மேலான சபை அங்கத்தினர்களை உண்டாக்க, பழைய மாதிரியான பரிசுத்த ஆவியின் போதனையின் கண்டிப்புகளை இலகுவாக்கி போட்டது. ஒருவருக்கொருவர் சமூக விருந்துகள் வைத்துக் கொள்ள அனுமதித்தது. அங்கே கீழே அடித்தளத்தில் அவர்கள் விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள். அவைகள் ஒருபோதும் அங்கே பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த மேலறைக்கு பதிலியாக இருக்க முடியாது. ஸ்திரீகள் ஒன்று கூடி வந்து ஹாசிய துணுக்குகளை கூறவும் பலவிதமான காரியங்களை வைத்துக் கொள்ளவும் அது ஸ்திரீகளை அனுமதித்தது. அதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது ஒருபோதும் ஒரு ஜெப கூட்டத்தின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. ஸ்திரீகள் அவள் வெளியே போகின்ற விதம் இன்றைக்கு அவளுடைய உடைகள் அது கேவலமாயிருக்கிறது. சகோதரன் நெவில் கூறின ஒரு குறிப்பை நான் கேட்டேன். பாவம் அமெரிக்க ஜனங்கள் அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் கடல் கடந்து அனுப்பிவிட்டார்கள் என்றார். அது உண்மையே. அவர்களுடைய உள்ளாடைகளோடு அவர்கள் நடந்து திரிகிறார்கள். அது சரியே. அவர்கள் அதை மிஷினரிமார்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மிஷினரிமார்களும் ஜனங்களும் மற்ற தேசங்களில் இருக்கின்ற அஞ்ஞானிகளும் அவைகளை உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் அவைகள் எல்லாம் இல்லாதிருக்கிறார்கள். அவர்கள் அதை விரும்புவது போன்று தோன்றுகிறது. நான் உங்களுக்கு கூறுகிறேன், அங்கு ஏதோ காரியம் நெறி தவறி இருக்கிறது. அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பிரசங்கித்தலாகும். அதனுடைய பேய் பிசாசுகள் உங்களுடைய ஆடைகளை களைய செய்கிறது. தன்னுடைய வஸ்திரங்களை சரீரத்திலிருந்து களைந்து எரிந்ததாக வேதாகமத்தில் ஒரு நபரை தவிர வேறு எவருமே இருந்ததில்லை. அது பொல்லாத ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனாயாவான். இன்றைக்கு அவன் தீவிரமில்லாதவனாக வருகிறான். ஒரு சமூக சேவையினை போன்று, ஒரு நல்லவனை போன்று, எல்லாம் சரியாயிருக்கும் ஒன்றை போன்று வருகிறான். அது குளிர்ச்சியான சீதோஷணமாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆடைகளை களைந்து விடுவீர்களானால் அது உங்களுக்கு குளுமையாயிருக்கும். முற்றத்தில் மனிதன் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருக்கிறான். அறை நிர்வாணமாக இருக்கிறான். அதை போன்றே ஸ்திரீயும்
இருக்கிறார்.
ஏன் நாய்களுக்கு இருக்கிற மரியாதையை காட்டிலும் ஒருவருக்கொருவர் மரியாதையே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். காரியம் என்ன? நான் உங்களை புண்படுத்த முயற்சிக்கவில்லை. அதெல்லாம் பேய் பிசாசுகளின் ஆளுகையினால் தான் என்று உங்களுக்கு கூற முயற்சிக்கிறேன். நீங்கள் உங்களிடத்தில் அதெல்லாம் சரிதான் என்று கூறுகின்ற நயவஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு பொய். ஒரு கோதுமை மணியானது கோதுமையே உண்டாக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாயிருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. உங்களால் அதை செய்யவே முடியாது. அதற்கு ஒரு அறிவினாலான விசுவாசம் இருக்கிறது. சகோதரன் பிரண்ணாம், நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்று உங்கள் ஜீவியம் கூறுகின்றது. ஆமேன். நயவஞ்சக ஆவிகள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து
குறிப்பிடுகின்றன.
அவன் எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை மிகாயா அறிந்திருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை
உடையவனாயிருந்தான்.
அநேகரால் மிகவும் அறியப்படாதவனாக இருந்தான். ஒருவரும் அவனை விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த பிரசங்கிமார்களை எல்லாம் விரும்புகிறார் என்று அறிந்தும் அவன் சத்தியத்தை
கூறினான்.
இப்பொழுது இன்னொரு காரியம் சம்பவித்திருக்கிறது. தேவனோடு அனுபவத்தை பெற்றுள்ள எந்த மனிதனும் அல்லது பெண்ணும் சற்று உணர்ச்சி வசம் அடைவார்கள் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். அது சரியே. ஆனால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக அவர்கள் உணர்ச்சி வசப்படுதலை பழகி கொண்டார்கள். அவர்களுக்கு அவ்வளவு சத்தம் கிடைக்கின்றது. அதில் அங்கே ஒன்றுமில்லை. நீங்கள் அவ்வளவு சத்தமாய் ஜீவிப்பது போலவே அவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லாம்
சரியாயிருப்பீர்கள்.
உணர்ச்சி வசப்படுதல் நிச்சயமாக எல்லாம் சரிதான். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது.
And they've got them to just resting upon because they can shout or because they can dance, because they can make emotions.
ஆனால் ஹோலினஸ் கூட்ட ஜனங்களின் மேல் நயவஞ்சக ஆவிகள் சென்று அவர்களை ஆண்டு கொண்டு அவர்களால் சத்தமிட முடிந்தால் அல்லது அவர்களால் நடனமாட முடிந்தால் அல்லது அவர்களால் உணர்ச்சி உண்டாக்க முடிந்தால் அதன் காரணத்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்பதன் பேரில் சார்ந்திருக்கிறார்கள்.
That old fellow down there, the chief of all them prophets, the preachers, he was so sure that he was right that he made himself a pair of horns and danced all around and made a big commotion. He's going to push the other Assyrian army out of the country.
அங்கே இருந்த அந்த வயதானவர்கள், அந்த தீர்க்கதரிசிகள், பிரசங்கிமார்கள் எல்லாருக்கும் தலைமையானவன். அவன் கூறுவது சரி என்று அவன் அறிந்திருந்ததினால் அவன் இரண்டு கொம்புகளை உண்டாக்கி சுற்றி சுற்றி நடனமாடி ஒரு பெரிதான சந்தடியை உண்டு பண்ணினான். அசீரிய படையை அவன் தேசத்தை விட்டு வெளியே தள்ளிவிடப்
போகிறான்.
ஆனால் அது ஒரு பொய்யாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையானது வித்தியாசமாய் கூறியிருக்கிறது.
ஆமென்.
நீங்கள் உணர்ச்சி வசமாய் இருக்கலாம், சரிதான். உங்களிடத்தில் சரியான விதமான ஒரு அசைவு அதன் பேர் இருக்குமானால், சரியான விதமான உணர்ச்சி வசமாதல் உங்களுடைய உணர்ச்சிகளை அசைக்கிறதா இருந்தால் அப்பொழுது சரிதான். தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து நகைத்தாள். தேவன் வானத்திலிருந்து கீழாக நோக்கி பார்த்து, தாவீதே, நீ என் இருதயத்துக்கு கொந்த தாசன் என்றார். ஆனால் அவனுடைய நோக்கங்கள் சரியாக இருந்தது. அதற்கு பின்னாக அவனுடைய ஜீவியமும் சரியாக இருந்தது. ஆகையினால் நாம் வெறுமனே உணர்ச்சி வசப்படும் காரணத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அர்த்தம் அல்ல. சபைக்கு நாம் போகின்றோம் என்ற காரணத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அர்த்தம் அல்ல.
Don't believe those entitlement spirit.
அந்த நயவஞ்சக ஆவிகளை நம்பாதேயுங்கள்.
A real spirit of God, a real word of God, is the truth of God, which is the seed of God, will produce God in your life. Be godly, saintly, holy.
ஒரு உண்மையான தேவனுடைய ஆவி, ஒரு உண்மையான தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியமாய் இருக்கிறது. அது ஒரு தேவனுடைய வித்தாக இருக்கிறது. அது உங்களுடைய ஜீவியத்தில் தேவனை உண்டு பண்ணும். தெய்வ பக்தி உள்ளதாயிருக்கும், தூய்மையாயிருக்கும், பரிசுத்தமாயிருக்கும். பெருவாரியான ஜனங்கள் மத்தியில் நாம் உணர்ச்சி வசப்படுதல் முதலான காரியங்களை பார்க்கிறோம். அங்கே அது அர்த்தமற்ற பேச்சுகளும் புறங்கூறுதலும் எல்லா விதமான பயபக்தி இல்லாத காரியங்களுமாய் இருக்கின்றது. சகோதரனே, அது சபையில் கந்தக அமிலம் போல் இருக்கிறது. அது பிசாசின் வல்லமை. ஆண்கள் பெண்களுடைய ஆவி ஒருவருக்கொருவர் மத்தியில் சென்று இது சரியானதல்ல, இது சரியானதல்ல, அது சரியானதல்ல போல கூறி காரியங்களை தள்ளி வைக்கிறது. நீங்கள் அதை பின்தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் 10 முறைகளில் 9 முறை அது சரியல்ல என்று கலக்கி விடுகின்ற அந்த நபரே அதுவாயிருப்பார்.
ஆமேன்.
சகோதரர் மத்தியில் முரண்பாட்டை தேவன் வெறுக்கிறார். பக்தியாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், தேவனை நேசியுங்கள், அவர் பட்சமாய்
நில்லுங்கள்.
இருதயத்தின் சத்தத்தோடும் சிந்தனையின் சத்தத்தோடும் உங்களுடைய சகோதரிடத்தில் அன்பாயும் தேவனுடைய ராஜ்யத்தை தூக்கி கட்ட உங்களால் முடிந்தவரை முயற்சித்துக் கொண்டும் அந்த காரியங்களை செய்து கொண்டும் சரியாய் உடுத்திக் கொண்டும் சரியாய் ஜீவித்துக் கொண்டும் சரியாய் பேசிக்கொண்டும் சரியான இடங்களுக்கு போய்கொண்டும் உங்களுடைய ஜீவியம் வேதத்தோடு ஒத்து இருக்கும் அளவும் சரிதான். அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா உணர்ச்சி வசமாகுதலையும் உடையவராய் இருங்கள். எல்லாரும் அதை விசுவாசிப்பார்கள்.
Jesus said, "You're the salt of the earth. If the salt is lost, its savior is henceforth good for nothing, be cast out and trod under the foot of man."
இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று.
If you're just salt alone, it's no good. But if you got the savior in it, you be salty, the world will be thirsty. You get salty, they'll be thirsty.
நீங்கள் உப்பாக மாத்திரம் இருந்தால் அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆனால் அதில் சாரம் இருக்குமானால் நீங்கள் உப்பாயிருப்பீர்கள். உலகமானது தாகமாயிருக்கும், நீங்கள் உப்பாக ஆகுகிறீர்கள், அவர்களோ தாகமாக இருப்பார்கள். ஓ என்ன நயவஞ்சக ஆவிகள் போய்க் கொண்டிருக்கின்றன, மாறுவேடத்தில் பேய் பிசாசுகள். கவனியுங்கள், நாம் கடைசி நாளில் இருக்கிறோம், நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். என்றோ ஒரு நாள் வெடித்து அதில் இருப்பவை குதித்து வெளியே வரத்தக்கதாக இருக்கின்ற ரணமான கட்டியை போன்று உலகமானது இன்றைக்கு அதன் தலைக்கு வந்துவிட்டது. அது அசுசியாகிவிட்டது. எந்த கலிக்கத்தினாலும் அதை சொஸ்தப்படுத்த முடியாது. அவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். சிகிச்சை முறையை புறக்கணித்து விட்டார்கள்.
You take a boil arising there, and if you don't take penicillin or something to knock it out or something another, it'll just keep rising till it'll burst.
ஒரு கட்டி எழுப்புகின்றதை பார்க்கிறீர்கள். அதற்கு ஒரு பென்சிலின் கொடுத்தோ அல்ல அதை உடைக்க ஏதாவது காரியத்தை நீங்கள் செய்தாக வேண்டும். இல்லையே அது வீகிக் கொண்டே போய் வெடித்துவிடும். அதைதான் இந்த உலகமானது செய்கிறது. அது துவங்கிவிட்டது. அதிக காலத்துக்கு முன்பல்ல, விட்டுக்கொண்டே போகிறது. ஒரு பெரிய மகத்தான கருத்தோடு துவங்கினர். கள்ள ஆவிகள் உள்ளே வந்து இது அது மற்றவைகளை ஜனங்களுக்கு கூற துவங்கிவிட்டது.
We broke up into 900 and some different denominations. Everyone had a different view.
900 அதிகமான வித்தியாசமான ஸ்தாபனங்களாக நாம் ஆகிவிட்டோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஒரு நோக்குடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இந்த இடைக்காலத்தை விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிப்பதெல்லாம் அவ்வளவுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை உள்ளவரே அனுமதியார்கள். சரியானதொரு பாதையை அவர்கள் உடையவர்களாய் இருக்க முடியாது. சத்தமிடக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் உடையவராய் இருக்கிறார். உடனே எல்லாரும் சத்தமிட வேண்டும். அவர்களில் சிலரால் அந்நிய பாஷைகளை பேச முடியும். உடனே எல்லாருமாய் அந்நிய பாஷைகளில் பேசுவார்கள்.
Absolutely contaminated with enticing spirits, enticing people to do these emotions when there's no God in it at all.
அவர்களிடம் இதை போன்றதெல்லாம் அப்படியே வைத்துக் கொண்டு முடிவில் என்னவாயிற்று? நயவஞ்சகாவிகளோடு முற்றிலுமாக கெட்டு போய் உணர்ச்சி வசப்படுதலை நயவஞ்சக ஜனங்கள் செய்யவிட்டு அதிலே தேவனே இல்லாத நிலைமைக்குள்ளாயிற்று. அதற்கு பிறகு அவர்கள் அதை விட்டு வெளியே போய் அவைகள் விரும்புகின்றபடியான எந்த விதமான ஜீவித்தையும் செய்து அதை கிறிஸ்தவன் என்று அழைக்கின்றனர். உலகமானது உட்கார்ந்து பார்த்துக் கொண்டு, சரி அங்கே நோக்கி பாருங்கள், அவர்களை போன்றேதான் நானும் இருக்கிறேன் என்று கூறுகின்றது. அன்றொரு சமயம் பன்றியை பற்றி ஒரு பாவியை குறித்து நான் கூறினது போன்று ஒரு பாவியை நீங்கள் குற்றப்படுத்த முடியாது. ஒரு பாவி ஒரு
பாவிதான்.
அவனை சீர்திருத்த முயற்சியாரே, இது அது மற்றது இவைகள் அவனுக்கு கூற முயற்சியாரே. அவனுடைய துவக்கத்திலேயே அவன் ஒரு பாவி, அவன் துவக்கத்திலேயே ஒரு பன்றி. அவனுக்கு எந்தவித வித்தியாசமும் தெரியாது. அவன் படம் பார்க்க சென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்வான், பந்து விளையாட்டுகளுக்கு செல்கிறான், அவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறான். அவனுடைய துவக்கமே ஒரு பாவியாகத்தான் இருக்கிறது. அவனுடைய சுபாவம் ஒரு பண்டியே. நீங்கள் அவனை குற்றப்படுத்த முடியாது. அவன் ஒரு பண்டியாய்
இருக்கிறான். But when you go and call yourself a Christian, stick your nose in with him, then you know better than he is. But you're worse.
ஒரு பாவியோடும் அப்படியே தான். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு அவனோடு கூட சேர்ந்து நீங்கள் அதில் தலையிட்டால் அப்பொழுது நீங்கள் அவனை காட்டிலும் எப்படியும் மேலானவன் அல்ல, ஆனால் மோசமானவனாய் இருக்கிறாய். அதன் மத்தியிலிருந்து வெளியே பாருங்கள். உலகத்தை அப்படியே விட்டு விடுங்கள். போக விடுங்கள். தேவனை அனுமதியுங்கள். போக விடுங்கள். உங்களால் எப்படி போகவிட முடியும்? சரி சகோதரன் பிரணாம், நீர் எப்படி போக விட்டீர் என்று கூறி இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். போகவிடு என்பதன் பேரிலாக அநேக வேத சாஸ்திரத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் அறிவோம். போக விடும்படியாய் அநேக ஜனங்கள் வேர்வை சிந்தி வேலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அநேக ஜனங்கள் சுற்றி வந்து, நான் 40 உபவாசத்துக்குள்ளாக போகப் போகிறேன், எனவே என்னால் ஏதாவது காரியத்தை செய்யக்கூடும் என்கிறார்கள். உங்களுக்கு ஒரு 40 உபவாசம் தேவையில்லை. நீங்கள் உலகத்தையும் இந்த பிசாசின் சகல காரியங்களையும் போகவிட்டு தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு உபதேசிக்கப்பட வேண்டும். நீங்கள் மேலும் கீழுமாக குதிப்பதினாலோ ஒரு 40 உபவாசத்தினாலோ நீங்கள் அதை செய்ய போவதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பதினால் அதை செய்கிறீர்கள். ஒரு சிறு குழந்தையை போன்று பின்னால் இருக்கும் என்னுடைய சிறு குழந்தையை. இன்று காலையில் அவனுடைய தாயார் அவனுக்கு ஒரு சிறு ஜாக்கெட்டை அணிவிக்கும் போது நான்
கவனித்திருந்தேன்.
அவனுடைய சிறிய கரத்தை அவன் அதற்குள் நுழைக்க விரும்புகிறான். அவனால் அதற்குள்ளாக நுழைக்க முடியவில்லை. எப்படி செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுடைய கரத்தை பிடித்து அதில் நீங்கள் நுழைத்து விட வேண்டியதாயிருக்கிறது. அவனுடைய கரத்தை அவன் அதற்குள் நுழைக்க விரும்புகிறான். ஆனால் அவனோ முடியாமல் அதை சுற்றி சுற்றி நடத்தி
கொண்டிருக்கிறான்.
அவனால் அந்த கை துவாரத்திற்குள் நுழைக்க முடியாது. அவன் அதற்குள் நுழைக்கவில்லை என்பதை அவன் அறிந்திருக்கிறான். நீங்கள் இன்னமும் புறங்கூறிக்கொண்டும் பொய் பேசிக்கொண்டும் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கும் போது நீங்கள் தேவனோடு சரியா இல்லை என்பதை நீங்கள் அந்தவிதமாகவே அறிவீர்கள்.
You can't be right with God. I don't care how many churches you belong to until your soul becomes converted.
நீங்கள் எத்தனை சபைகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. உங்கள் ஆத்மா மாற்றம் அடையும் மட்டுமாக உங்களால் தேவனோடு சரியாக இருக்க முடியாது. சகோதரனே, அது பழமையான பண்பு. ஆனால் அது கொதித்து உங்களுடைய ஆத்மாவுக்குள் ரசத்தை ஊற்றும். அவனுடைய கரத்தை உள்ளே போட முயற்சிப்பதில் உள்ளாக அவனை வழிநடத்தும் எவ்விதமாக அவனுடைய கரத்தை உள்ளே போடவும் என்பதை கூறவும் அங்கே யாராவது இருக்க வேண்டும். பின்னர் அவனுடைய கரத்தை அவனுடைய சிறிய ஜாக்கெட்டுக்குள் நுழைத்தவுடன் அவன் சரியா இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறான். ஒவ்வொரு மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவனிடமும் அவிதமாய்தான் அது இருக்கிறது. அவன் உண்மையாக தேவனுக்குள்ளாக ஆகும்போது தேவனுடைய வார்த்தையோடு அவனுடைய ஜீவியத்தை கவனித்து அதில் ஒவ்வொரு துண்டிலும் அவன் இசைந்து இருக்கிறான் என்பதை உணர்ந்து
கொள்ளுகிறான்.
அவனிடத்தில் நீடிய பொறுமை, சாந்தம், அமைதி, சாதுவாயிருப்பது, வல்லமை, விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கிறது. கொந்தளிக்கும் கடலை போன்று அவன் இப்படியும் அப்படியுமாய் அலைக்கழிப்பதில்லை. எல்லா சிறு காரியத்தையும் குறித்து அவன் கவலைப்படுகிறதில்லை. ஒரு கொந்தளிக்கும் கடலின் மேல் சோடா பாட்டிலில் உள்ள ஒரு கோழியை போன்று அவன் இங்கேயும் அங்கேயுமாய் குதிப்பதில்லை. அவன் பொருத்தப்பட்டிருக்கிறான். அவனுடைய இருதயம் சுத்தமாயிருக்கிறது. அவனுடைய சிந்தனைகள் சுத்தமாயிருக்கிறது. அவனுடைய உள்நோக்கங்கள் சுத்தமாயிருக்கிறது. அவனுடைய அடுத்தாற்போல் உள்ளது சுத்தமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு எல்லாம் சரியாய் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். பாதாளம் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அவனை அசைக்க முடியாது. அவன் தேவனுடைய வார்த்தையின்படியாய்
ஜீவிக்கிறான்.
எல்லா புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் அவனிடத்தில் தெய்வீக அன்பும் இருதயத்தின் சுத்தமும் உண்டாயிருக்கிறது. அவன் உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகி இருக்கிறான். அவைகள் அவனுக்கு மறித்ததா இருக்கிறது. இனி அவைகள் அவனுக்கு வேண்டியதில்லை. ஒரு பரிசுத்த ஆவியுடைய ஒரு பெண்ணை அவபக்தியாய் காணப்படுகின்ற துணிகளை அணிந்து கொண்டு அங்கே இருந்து வெளியே போக வைக்க உங்களால் முடியாது. முடியாதையா? இப்பொழுது அவள் தவறு என்று அவளிடத்தில் நீங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவள் உங்களை விசுவாசிக்க மாட்டாள். ஏனென்றால் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அது அவளுடைய சந்தோஷமாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் இந்த சிறிய காரியங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த சாயங்காலத்தை கடிக்க அவள் வெளியே போகும்போது அவளுடைய புருஷர்கள் அரசாங்கம் வேலையிலிருந்து திரும்பி வருகிறார்கள். உடனே அவர்கள் புல் முற்றத்தை நன்றாக சமப்படுத்து என்கிறாள். அது சரி என்று எனக்கு சொல்கிறீர்களா? ஸ்திரியே, நீ பொல்லாதவள் என்று நான் கூறவில்லை, நீ நெறி தவறியவள் என்று நான் கூறவில்லை. ஆனால் சகோதரியே, ஒரு அசுத்த ஆவியானது உன்னை ஆண்டு கொண்டது என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். அதற்காக உன்னால் என்ன செய்ய முடியும்? குளுமையாய் அது இல்லை என்பதை அறிந்து கொள்ள உனக்கு போதுமான புத்தி இருக்கிறது. அது உஷ்ணமாயிருக்கிறது, அங்கே ஒரு அசுத்தமான ஆவி இருக்கிறது. நீங்கள் கூறலாம், என்னையா? நானா? நான் சபைக்கு போனேன் என்று. நேபுகாத்நேச்சார் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான். ஆனால் அவன் கர்வம் கொண்ட காரணத்தால் தேவன் அவனுக்கு ஒரு எருதின் ஆவியை கொடுத்து 7 வருஷங்களுக்கு அவன் புல்லை உண்ணும்படி செய்தார். அவனுடைய கை விரல் நகங்கள் இப்போது சில ஸ்திரீகளுக்கு இருக்கின்றதே, அந்த விதமாக வளர்ந்தது. அது உண்மையே, அவன் வேய்ப்பு சாசி
பிடித்தவனானான்.
ஒரு மனிதனை பேய்ப்பு சாசி பிடித்து அவனுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து எறிந்தான். அவனை உடுத்து வைக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அவைகள் நயவஞ்சக ஆவிகள். உங்களுடைய சபை அதை பொருட்படுத்துகிறதில்லை. எதையும் கூற உங்களுடைய போதகர் பயப்படுகிறார்கள். அதன் பிறகு உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்று பயப்படுகின்றார்கள்.
That's the trouble. My goodness, how are you going to preach to a bunch of buzzards that you get them converted and right with God to begin with?
அதுதான் காரணம், தொந்தரவு அதுதான். என்னே பாவம், இந்த கூட்ட வல்லுறுகளுக்கு நீர் எப்படிதான் பிரசங்கிக்கப் போகிறீரோ? துவக்கத்திலேயே நீர் அவர்களை மனமாற்றி தேவனோடு சரிப்படுத்தினால் ஒழிய எப்படி முடியும்? மறித்த காரியங்களில் அவர்களுடைய மூக்கை வேறு மட்டுமாய் நுழைத்து எல்லா நேரத்திலும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தேவையாய் உள்ளதெல்லாம் ஒரு வெளியே தூக்கி எரிகின்ற ஒரு பழைய மாதிரியான எழுப்புதல். ஒரு கரை துவங்கி மறுகரை மட்டுமாய் வாரிக்கொண்டு போய் ஆண்களையும் பெண்களையும் தேவனோடு சரிப்படுத்துதலே தேவையாயிருக்கிறது. உலகத்தின் காரியங்களை கட்டவிழ்த்து விடு, அற்பமான புண்படுத்தாமல் பிரசங்கிப்பதை அவிழ்த்து விடுங்கள். ஆமேன். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவன் அபிடமாய் கூறியிருக்கிறார், நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அல்லது உலகத்தின் காரியங்களில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. ஜனங்கள் மேலும் கீழுமாய் குதிக்கலாம், இரவெல்லாம் சத்தமிடலாம், காய்ந்து போன மாட்டு சாணத்தின் மேல் பட்டாணியை கொட்டுவது போன்று பாஷைகளில் பேசலாம், வட்டமான ரம்பத்தோடு சண்டையிடும் அளவுக்கு உள்ள கோபத்தோடு அடுத்த நாள் காலையில் வெளிநடக்கலாம். அப்படியே நேராக போய் சபையில ஏதாவது காரியத்தை கூறி முழு சபையே உடைந்து போக காரணமாயிருக்கலாம். அது நயவஞ்சக ஆவிகளே, பிசாசுகளே இல்லாமல் உலகத்தில் வேறொன்றுமாய் இருக்க முடியாது. வார்த்தைக்கு வர வேண்டுமா? அங்கு தேவன் சுத்தமும் பரிசுத்தமுமாய் இருக்கிறார். ஆமேன். அது சரியே. நயவஞ்சக ஆவிகள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து குறிப்பிடுகின்றன.
Here's a man not long ago got a little woman. Catholic got a dozen over there. In her time of her menopause, it comes out in her hands and her forehead.
சமீபத்தில் இங்கே ஒரு மனிதன் ஒரு சிறு ஸ்திரீயை கொண்டு வந்தான். சுமார் 1 டஜன் கத்தோலிக்கர்களில் இருக்கிறார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாட்டின் போது அவளுடைய கரத்திலும் நெற்றியிலும் ரத்தம் உண்டாகும். ஒரு நல்ல பரிசுத்த ஆவி பிரசங்கியாராய் இருந்திருந்தால் நான் நினைத்தேன், அந்த மனிதன் ஒரு பாட்டில் நிறைய அதை வைத்துக் கொண்டு அப்படியே சுற்றி கொண்டு போய் எல்லோரையும் அபிஷேகித்துக் கொண்டு வந்தான். இரக்கம் அது அந்த கிறிஸ்துவாயிருக்கிறது. அவளுடைய மூக்கில் இருந்தோ அல்லது தலையில் இருந்தோ அல்லது எங்கே இருந்தோ ரத்தம் வருகிறது என்றால் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. சகோதரனே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஸ்தானத்தை எந்த ரத்தமும் எடுக்க முடியாது. எனக்கு ஏதாவது காரியம் அறிந்திருக்கிறது என்றால் அந்த ஒரு ரத்தத்தை பற்றியே. ஒரு கால் அவளுடைய ஒரு கரத்திலிருந்து எண்ணெய், இன்னொரு கரத்திலிருந்து திராட்சரசம் ஊற்றிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எந்த மார்க்க வடிவிலாவது உபயோகித்தால் அது பிசாசே. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எப்படி பிரசங்கிமார்கள் விடுகிறார்கள் என்பதை காணுவது. வழிகாட்டியின் புத்தகத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வருவதே நம்முடைய தேவையாய் இருக்கிறது. இதுவே தேவனுடைய வார்த்தையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய வேதாகமமாக இருக்கிறது. சரி சகோதரன் பிரண்ணம், நான் அதுவாக ஆவதற்கு பயப்படுகிறேன், என்னுடைய சந்தோஷத்தில் ஒரு பகுதியை இழந்து விடுவேனோ என்று அச்சுறுகிறேன் என்கிறீர்கள். காரியம் என்ன? சந்தோஷம் என்ன என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஒரு குடிகாரன் வெளியே போய் குடித்து வெறிப்பானால் நான் அவனை ஆக்கினிக்குள்ளாக்குவதில்லை. அவன் எல்லாம் மனப்போக்கின்படியாக இருக்கிறான், அவனுக்கு தெரியாது. ஒரு காலையில் அவன் எழும்புகிறான், அவனுக்கு சந்தோஷமின்மை, நேற்றைய தினத்தின் போதை இன்னமும் இருக்கிறது. வெளியே போய் இரண்டு அல்லது மூன்று பாட்டில் பியர் வாங்கி அருந்துகிறான், வெளியே போய் கொஞ்சம் விஸ்கி வாங்கி குடிக்கிறான், அந்த விதமான எல்லா காரியங்களும் செய்கிறான். அந்த சிறிய சிகரெட் உறிஞ்சுபவன் அப்படியே உட்கார்ந்து கொண்டு புகைத்துக் கொண்டு ஏதோ சாமான் கொண்டு போகும் ரயிலை போன்று மூக்கு வழியாய் புகையை வெளித்தள்ளி கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், நான் அவனை குற்றப்படுத்தவில்லை. அவன் அறிந்த சந்தோஷமெல்லாம் அவ்வளவுதான், அதை குறித்து அவன் அறிந்திருப்பதெல்லாம் அவ்வளவுதான். சுவாபப்படி அவன் ஒரு
பண்டியாயிருக்கிறான்.
பரிசுத்தாவின் சுவிசேஷமானது சந்தோஷத்தின் ஒரு பெரிய மகத்தான வல்லுமையின் வீடாய் இருக்கும் போது தங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொண்டு சந்தோஷத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்களின் மேல் சார்ந்திருக்கிற உங்கள் மேல் அவமானமாயிருக்கிறது. சந்தோஷ உணர்வில்லாத ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்தாவின் சுவிசேஷம் ஒரு பரிபூர்ண போதையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பானத்திலிருந்து சற்று பருகி பரிசுத்த ஆவியால் நிறைந்திருங்கள். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகமாட்டாய், நீங்கள் குடித்தவனாய் இருப்பீர்கள். ஆமேன். சொல்ல முடியாத சந்தோஷத்தினாலும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கும். எழுச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது இரவும் பகலுமாய் குடிக்கும் ஒரு தொடர்ச்சியான போதையாயிருக்கும். ஆமேன். அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. சபையானது அப்படியே சுத்தி வந்து மற்ற காரியங்களை எடுத்துக் கொள்கிறது. ஒரு பொழுதுபோக்கிற்காக அவர்கள் எல்லாரும் கடற்கரைக்கு போய் அங்கே அவர்களுக்கு ஒரு விருந்து இருக்கத்தான் வேண்டும். ஐக்கியத்திற்காக ஒன்று கூடி வரும் ஒரு சீட்டு கச்சேரி, அது சரி. சில சமயங்களில் யாராவது ஒரு அங்கத்தினுடைய வீட்டில் ஒரு நடனம், சில சமயங்களில் சபையின் அடித்தளத்தில் இருக்கும். ஒரு நடனம் அல்லது எதையோ எடுத்துக்கொண்டு திருப்திக்காக ஏதோ காரியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது. என்ன காரியம்? எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு பெரிய பன்றி கூட்டம். அவர்களுடைய துவக்கமே பன்றிகள். அவர்கள் எப்பொழுதாவது கிறிஸ்துவோடு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அவ்வளவான சந்தோஷம் உண்டாகி அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நள்ளிரவை காட்டிலும் அதிக மறுத்ததாயிருக்கும். பரிசுத்த ஆவியின் மேல் சுவிசேஷம் குடிக்கப்பட்டால் அது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கும். பாவியை குற்றமாய் தீர்க்காதே, அவன் மேல் இரக்கமாயிருங்கள். அவன் தொடர்ந்து போகட்டும், அவனுடைய குழாயை புகைக்கட்டும், அவனுடைய மதுபானத்தை அவனை அருந்து விடுங்கள், அவனுடைய சீட்டு கச்சேரியை அவனுக்கு உண்டாயிருக்கட்டும், அது அவனுடைய இன்பமாய் இருக்கிறது, அவனை நிந்திக்காதீர்கள். எல்லா காரியங்களையும் முடித்து களைத்து சோர்ந்து போய் அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு சிறிது இன்பம் விருப்பமாயிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியமோ அவ்வளவு பயபக்தியான ஒரு ஜீவியத்தை ஜீவித்து அதன் மூலமாய் சுவிசேஷமானது 10,000 முறைகள் அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை அவனுக்கு நிரூபித்து காட்டுங்கள். அவன் அந்த நிலைமையில் மறித்து போவானால் அவனுடைய மதுபானத்தின் மேல் அவன் நரகத்துக்கு போவான். அது பிசாசினுடைய போதையா இருக்கிறது. அது புகை குழாயில் இழுத்துக் கொண்டே அவன் மறித்து போவானால் தேவன் அவனுடைய நீதிபதியா இருக்கிறார். அங்கே போய் வெளியே நடனமாடிக்கொண்டும் முறைகேடான ஆடுகளோடு அலைந்து திரிந்து கொண்டு மறித்து போவானேயானால் தேவனே அவனுடைய நியாயாதிபதி. ஆனால் அங்கே ஒரு காரியம் இருக்கின்றது. ஸ்தேவான் தன் முகத்தை மேல் நோக்கி பார்த்து பரலோகம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் வலது பாரசத்தில் நின்று கொண்டிருக்கிறதையும் காண்கிறேன் என்று கூறினது போன்று பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அபிஷேகத்தின் கீழ் நீங்கள் மறித்து போவீர்களானால் தூக்கணாங்குருவியை போன்ற ஒரு மாட்டின் பறவை அதன் பெட்டிக்குள் இருப்பது போன்று நீங்கள் பரலோகத்தை அடைகிறவர்களாயிருப்பீர்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து குறிப்பிடுகின்றன. அவிழ்த்து விடுங்கள், போகட்டும். சகோதரன் பிரணம், நீர் எப்படி அதை செய்தீர், அப்படியே போக விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தையும் உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்காதீர்கள். பீடத்தண்டை போய் அதன் மேல் அடித்துக் கொண்டு தேவனே எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும், எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும் என்று சத்தமிடாதீர்கள். அந்த பீடத்தின் மேல் நீங்கள் அடித்துக் கொண்டு நிற்பதினால் அவர் ஒன்றும் வரப்போவதில்லை, அது ஒரு நன்மையும் செய்ய போகிறதில்லை. இல்லை, அது அந்த விதமாய் வருகிறதில்லை. அது அவருடைய வார்த்தையின் பேரில் நீங்கள் அவரை எடுத்துக் கொள்வதாய் இருக்கிறது. பேதுருவை நோக்கி பாருங்கள், பேதுரு தொந்தரவுக்குள் இருந்தான். மறிக்க போகிறான் போல் இருந்தது. கர்த்தர் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை அவன் கண்டு, ஆண்டவரே, அது நீரேயானால் உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார்.
Now Peter said, "Now wait a minute, Lord. Let me go on a 40-day fast to see if I can walk on that water or not."
இப்பொழுது பேதுரு, ஒரு நிமிஷம் இப்பொழுது பொறுமையாயிரும், தண்ணீரின் மேல் நடக்க முடியுமா அல்லது முடியாதா என்று பார்க்க நான் ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து
வருகிறேன்.
ஓ கர்த்தாவே, போதுமான அளவு ஆவியை என் மேல் நான் பெற்றுக் கொள்ளட்டும், அதனால் இந்த படையில் நான் ஆவியில் நடனமாடி அந்நிய வாசிகளில் பேசி அதன் பின்னர் நான் வெளியே அடியெடுத்து வைக்கிறேன் என்று அவன் கூறவில்லையே. இல்லை ஐயா, அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாக எடுத்து கட்டவிழ்த்து விட்டு போகலானான். தேவன் அவனை ஊடாக கொண்டு சென்றார். தேவன் மோசேயை சந்தித்து அவனிடத்தில், மோசே, நீ அங்கே எகிப்துக்குள்ளாக சென்று பார்வனிடத்தில் என் ஜனங்களை போகவிடு என்று கூறியிருப்பாரானால் எப்படி இருக்கும்? அதற்கு மோசே, முதலாவது நான் ஒரு 40 நாள் உபவாசம் செய்து உமக்கு கீழ்ப்படிய போதுமான விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நான் பார்க்கட்டும் தேவனே என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு ஏதாவது காரியத்தை தாரும், வேறு ஏதாவது காரியத்தை தாரும் கர்த்தாவே, முதலாவதாக நான் ஆவிக்குள் ஆகிறேனா என்று பார்த்து நான் உமக்கு ஏதாவது காரியத்தை கூறட்டும். மோசே எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, அவன் வெறுமனே தேவனை அவருடைய வார்த்தையின்படியாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். அந்தவிடமாகத்தான் நீங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனை அவருடைய வார்த்தையின்படியாக எடுக்க வேண்டும், அப்பொழுது உங்களால் அதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேறு ஏதோ காரியம் சம்பவிக்கும் மட்டாய் அவன் காத்திருக்கவில்லை, அவன் அப்படியே தொடர்ந்து போய் அதை
செய்தான்.
அதிக காலமாய் உயிரை இருந்துவிட்டு கர்மேல் பர்வதத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவுடன் எலியாவை குறித்து என்ன, அவன் ஒரு 7 விதவியை சந்தித்தான். அவள் ஒரு புறஜாதியாளாய்
இருந்தாள்.
அவன் கீழே அங்கே அவளை சந்தித்த போது அவள் சில குச்சிகளை முற்றத்தில் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். தேவன் அவனிடத்தில், நீ அங்கே அந்த விதவியின் வீட்டிற்கு போ என்று கூறினார். ஒரு பிரசங்கியார் போவதற்கு என்ன ஒரு இடம்! பின்னர் அவன் அங்கே அந்த விதவியின் வீட்டிற்கு சென்றான். அவள் அதை செய்த போது அவளிடத்தில் 2 குச்சிகள் தான் இருந்தது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். அதற்கு அவள், நான் சில குச்சிகளை பொறுக்குகிறேன், சில சோள அடைகளை செய்வதற்குத்தான் என்னிடம் மாவு இருக்கிறது, என்னிடத்தில் மீதியாக இருப்பதெல்லாம் அவ்வளவுதான். மழை பெய்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் போய் இந்த அடைகளை சுடப்போகிறேன், அவைகளை நானும் என் குமாரனுமாய் சாப்பிட்டு பின்னர் மறிக்கப் போகிறோம் என்று
கூறினாள்.
அவன், முதலாவது எனக்கு ஒன்றை உண்டு பண்ணு என்றான். அல்லேலூயா! ஓ, நான் லேசாக பைத்தியம் என்று எனக்கு தெரியும், ஆனால் நானோ எப்படி இருந்தாலும் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு முதலாவதாக ஒன்றை செய், ஏனென்றால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்றான். அங்கே தான் காரியம். அது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் சிறிது சத்தத்தையும் அல்ல, தேவனுடைய ராஜ்யமும் சிறிது உணர்ச்சி வசமாகுதலும் அல்ல, தேவனுடைய ராஜ்யமும் சிறிது இதுவும் அதுவுமாக அல்ல.
God and His righteousness, and all these other things will be added to you. But first,
ஆனால் தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதாக
வையுங்கள்.
இப்பொழுது அந்த விடவை செவியால் கேட்டால், விசுவாசம் கேள்வியினால் வரும், வார்த்தையை கேட்பதனால் வரும். அவள், அது தேவனுடைய வார்த்தை, ஏனென்றால் அது ஒரு பரிசுத்த தேவனுடைய மனிதனாயிருக்கிறது, அது தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருக்கிறது, அது சத்தியம் என்று நான் அறிவேன், அது தேவனுடைய வார்த்தை
என்றாள்.
இப்பொழுது அதை எப்படி செய்வது என்று ஊடாக ஓடி அயலகத்தால் அவள் கேட்கவில்லை. அவள் போய் அதை அயலகத்தாரோடு பகிர்ந்து கொள்ளவோ கூறவோ விரும்பவில்லை. உதாரணமாக, இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரசங்கியார் என் வீட்டை நோக்கி வந்து இதை கூறுகிறார், சூசி இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கூறவில்லை. அவள் உள்ளே போய் இருந்ததையெல்லாம் வெளியே எடுத்தாள். அவள் போகவிட்டாள். ஒரு கால் அதிகமாய் கிடைப்பதற்காக அவளிடத்தில் இருந்ததை அவள் போக விடும்படியாய் அனுமதித்தார்.
அதுதான்
இன்றைக்கு உலகத்துக்கு தேவையாயிருக்கிறது. உங்களிடத்தில் உள்ளதெல்லாம் போகவிடு. ஒரு நல்ல பழைய மாதிரி வெளியே அனுப்புதல் தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நிரப்பப்படும்படியாக அவள் உள்ளதெல்லாவற்றையும் வெளியே கூட்டினாள். அவளிடத்தில் இருந்த எல்லா எண்ணெயையும் அவள் வெளியே எடுத்தாள். அவளிடத்தில் இருந்த எல்லா எண்ணெயையும் எல்லா மாவையும் அவள் பிரசங்கியாருக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே
எடுத்தாள்.
அவள் உள்ளே இருந்த எல்லாவற்றையும் வெளியே எடுத்த போது தேவன் கீழே இறங்கி வந்தார். மாவு பானையை நிரப்பினார், எண்ணெய் ஜாடியை நிரப்பினார். அவள் அதை மீண்டும் பிரசங்கியாரின் தட்டில் கொட்டினாள். அது மீண்டுமாக திரும்பி வந்து அதை நிரப்பிற்று. அவள் உள்ளே கொட்டினாள். அவள் வெளியே ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் அவர் நிரப்பினார்.
I'll say today a man will dump out all this nonsense of carrying on impersonating Christianity and let the Holy Ghost take its place. There'll be a revival short on 8th and 10th Street that'll sweep the whole time.
இப்பொழுது ஒரு மனிதன் தான் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அர்த்தமற்ற எல்லா காரியங்களையும், கிறிஸ்தவத்தை போலியால் செய்து கொண்டு இருக்கின்றதையும் வெளியே கொட்டி பரிசுத்த ஆவியானவர் என்ற ஸ்தானத்தை வகிக்க அனுமதிப்பானேயானால், 8வது 10வது பெண் தெரு எழுப்புதல் துவங்கி உலகம் முழுவதையும் அப்படியே வாரிக்கொள்ளும் என்று இன்றைக்கு நான்
கூறுவேன்.
அர்த்தமற்றவளை விட்டுவிடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி போங்கள். உள்ளே நிரப்பும்படியாக நீங்கள் வெளியே கூட்டுங்கள். நீங்கள் வெளியே போக விடுங்கள், தேவன் உள்ளே வரவிடுவார். நீங்கள் வெளியே கொட்டுங்கள், தேவன் உள்ளே நிரப்புவார். எல்லா அற்பமான காரியங்களையும், அதாவது நீங்கள் இதை செய்ய வேண்டும், நீங்கள் அதை செய்ய வேண்டும், நீங்கள் அதை அவசியம் செய்தாக வேண்டும், இதை அவசியம் செய்தாக வேண்டும் என்பவைகளை அதை மறந்து விடுங்கள். உங்கள் ஆத்துமாவை விட்டு அதை வெளியே கொட்டுங்கள். இந்த விதமாக கூறுங்கள், தேவனே, இந்நாள் முதற்கொண்டு நான் முழுவதுமாக
உம்முடையவன்.
கர்த்தாவே, நான் நறுங்குண்ட இருதயத்தோடு வருகிறேன், நான் ஒரு நொறுங்குண்ட ஆவியோடு வருகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் அறிவீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று.
And I want to forget all this foolishness of all these 40-day fasts, if I can get closer to God and all this, that, the other, all this nonsense.
இந்த 40 நாள் உபவாசம் முதலான புத்தி இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்து போக விரும்புகிறேன். நான் நெருங்கி தேவனிடத்தில் வர முடியுமா என்று பார்க்கிறேன். இந்த அர்த்தமற்ற எல்லா காரியங்களையும் மறந்து போக விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
There's nothing in the world tells you to have a 48 fast.
அதை நிறுத்துங்கள். 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையில் அங்கே ஒன்று கூறவில்லை, ஒரு காரியமும் இல்லை. தேவன் உங்களிடத்தில் கூறினால் ஒழிய நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று அங்கே ஒன்றும் கூறவில்லை. நீங்கள் உபவாசித்தால் உங்களுக்கு பசி உண்டாகி போய் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய போவதில்லை. நீங்கள் உபவாசிப்பதில் சகோதரனே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் எல்லா நேரத்திலும் களி கூர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஜனங்கள் முன்பாக போய் மாய்மாலக்காரர்களை போன்று ஒரு நீண்ட விசனமான முகத்தோடு காட்சி அளிக்காதீர்கள். நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன், இனி இந்த தட்டுகள் எனக்கு போராது, நான் 30 பவுண்டு எடை குறைந்து விட்டேன், இதற்கு பிறகு நான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஓ, அது அர்த்தமற்றது. அவை பிசாசினுடைய நயவஞ்சக ஆவியாயிருக்கிறது. பீடத்தண்டை ஏறி போய் வேறு ஒன்றை நீங்கள் பேச முடியாதபடி ஆகும் வரைக்குமாய் மகிமை 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 என்று சொல்லுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அந்நிய வாசகர்களில் பேச வேண்டும். அர்த்தமற்றது, அதை வெளியே கொட்டுங்கள். உன்னுடைய ஒழுங்குமுறைகளை வெளியே எடுத்து போடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அவர் கூறினார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. ஆமென். வெளியே கொட்டுங்கள், நிரப்பப்படுங்கள். ஆமென். நான் அதை விரும்புகிறேன், அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவன் அவிதமாய் கூறியிருக்கிறார், அது சரியே. தேவன் அதை கூறியிருக்கும் பொழுது தேவன் அதை பார்த்துக் கொள்வார். சரி, நீங்கள் செய்கின்ற எல்லா ஆயத்தங்களும், நீங்கள் செய்கின்ற சபைக்கு போகுதல் எல்லாம் இங்கே அவர்கள் செய்கின்றார்களே, ஜனங்களின் போக்குவரத்துக்கான வண்டிகளும் சாமான்கள் ஏற்றி செல்லும் வண்டிகளும் அவைகளை கட்டுவது போன்றே அது இருக்கிறது. நான் அங்கே வேலை செய்திருக்கிறேன். அவர்கள் அந்த பெரிய ரயில் பெட்டிகள் முதலானவர்களை செய்வார்கள். அவர்கள் உறுதியான மரத்தை எடுத்து சுற்றிலுமாக வைத்து அழகு செய்து அதை எடுத்து தண்டவாளத்தில் விடுவார்கள். அது அப்படியே கதவில் அடிக்கப்பட்ட ஆணி போன்று செத்ததாயிருக்கும். அங்கே அந்த எஞ்சினை பொருத்துகிறார்கள், அதில் நீராவியே இல்லை, அவள் அப்படியே அங்கேயே அமர்ந்திருக்கிறாள். இன்றைக்கு அதற்கு என்ன தேவையா இருக்கிறது என்றால் பாய்லரில் கொஞ்சம் அக்கினி வேண்டும். இன்றைக்கு அதற்கு என்ன தேவை என்றால் கொஞ்சம் நீராவியே. இன்றைக்கு அதற்கு சபைக்கு என்ன தேவை என்றால் கொதிப்பதற்கு பாவத்தை உங்கள் ஜீவத்தில் இருந்து கொதிக்க வைத்து வெளியே எடுக்க அங்கே இருக்கக்கூடிய மிக உஷ்ணமான கொதிக்கும் காரியம் அன்பாக இருக்கிறது. உங்களால் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி தேவனை நேசிக்க போகிறீர்கள்? நீங்கள் அவரை பார்த்தது கூட கிடையாது. அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. தேவனோடு அன்புக்குள் ஆகுங்கள், அப்பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சபையை நேசிப்பீர்கள், காரணத்தை நேசிப்பீர்கள், தேவ பக்தியா இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் நேசிப்பீர்கள், உலகத்தின் காரியங்களில் இருந்து நீங்கள் விலகி இருப்பீர்கள். நயவஞ்சக ஆவிகள் சுற்றுமுற்றுமாய் போய் ஜனங்களிடத்தில் இது அது மற்றெதுவான காரியங்களை அவர்கள் இதை செய்தாக வேண்டும், அவர்கள் அதை செய்தாக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறது.
It's because the denominations has raised up and they got a little revelation.
அதற்கு காரணம் என்னவென்றால் ஸ்தாபனங்கள் எழும்பிவிட்டன. அவைகள் ஒரு சிறிய வெளிப்பாட்டை வைத்துக் கொண்டு வேதாகமத்தில் கூச்சலிடுதல் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அது சரியே, அது உண்மைதான். அதை கொண்டு அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தையே உருவாக்கிக் கொண்டார்கள். அதாவது நீங்கள் கூச்சலிடும் போது பெற்றுக் கொண்டீர்கள் என்பது, ஆனால் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. அடுத்த ஒன்று எழும்பி அந்நிய பாஷைகளில் பேசுவது என்று கூறுகிறது. அது சரிதான், அடிவேதத்தில் இருக்கின்றது. சரி, நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது அதை பெற்றுக் கொண்டீர்கள். ஆனால் அநேக ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள், ஆனால் அதை உடையவர்களா இல்லை. புரிகின்றதா? அது வல்ல அது இல்ல ஐயா. அதிகப்படியான ஜனங்கள் நாம் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தங்கள் தலையின் மேல் கொம்புகள் அணிந்து கொண்டு மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். மிகாயா, நீங்கள் ஒவ்வொருவரும் பொய் சொல்லு என்று கூறினான். ஆமேன். சரிதானே?
God don't come like that. God comes to the sincere heart. That comes with a contrite, broken spirit.
தேவன் அந்த விதமாய் வருவதில்லை. நறுங்கொண்டதும் நொறுங்கொண்டதுமான ஆவியோடு இருக்கின்றதானே உத்தமமான இருதயத்திற்கே தேவன் வருகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆமேன். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பனே. அவ்வளவான பேய் சாஸ்திரம் மனித ஆத்துமாக்களில் பேய் பிசாசுகள் கிரியை
செய்கின்றன.
அது எங்கே அதன் கனிகளை கொடுக்கின்றன என்பதை கவனியுங்கள். ஒரு நபர் எந்த விதமான ஜீவியம் செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர்கள் எந்த விதமாய் நடந்து கொள்ளுகிறார் என்பதையும் கவனியுங்கள். அவர்கள் செய்கின்ற விதத்தை கவனியுங்கள். அவர்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதை கவனியுங்கள்.
If I told you that the only way here is that the car, all lined up here, heaven is in Charleston, you can't walk, the only way you can go is the car.
அது அவ்வளவு கூடாததா இருக்கும். நான் அதை உங்களிடம் கூறியிருந்தால், இருக்கின்ற ஒரே வழி, கார்கள் இங்கே இருக்கின்றன, எல்லாம் வரிசையா இருக்கின்றன, பரலோகம் சார்லஸ்டன் டவுனில் இருக்கிறது, உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் போகக்கூடிய ஒரே ஒரு வழி ஒரு காராக இருக்கிறது.
Whoever made it across this line must bring in 5 gallons of gasoline. Here's his car, but if you don't have gasoline, you can't run it.
அந்த வரிசையை கடக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் 5 gallons பெட்ரோலை கொண்டு வர வேண்டும். அவனுடைய கார் இங்கே இருக்கிறது, ஆனால் அவனிடத்தில் பெட்ரோல் இல்லை என்றால் அவனால் அதை ஓட்ட முடியாது.
Well, that's exactly, perfectly the way it is in heaven.
அது சரியாக அப்படியே பரிபூர்ணமாக பரலோகத்தில் இருக்கின்ற விதமாகவே இருக்கிறது.
If you die without God, I don't care how you live and how many cars you build, if the love of God isn't there to pull you into the kingdom of God, you're lost.
நீங்கள் தேவன் இல்லாமல் மறித்து போனால் நீங்கள் எந்த விதமாக ஜீவித்தீர்கள், எத்தனை கார்களை நீங்கள் கட்டினீர்கள் என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உன்னை இழுத்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் அங்கே அன்பு இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அங்கே ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கிறது. இந்த மின்சாரம் எவ்வளவு தான் பாசிட்டிவில் இங்கே ஓடினாலும் அதற்கு பூமியின் கீழ் மின் கம்பி இல்லை என்றால் விளக்கு ஏறியாது, வெளிச்சம் இருக்காது. அது சரியே. நீங்கள் தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஓ சகோதரனே, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவையும் ஒன்று சேருங்கள், உங்களுக்கு ஒரு வெளிச்சம், அந்த நல்ல பழைய மாதிரியான சுவிசேஷ வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் கரை துவங்கி மறுகரை மட்டுமாக பரவட்டும். அது இல்லாமல் உங்களால் அது உடையவர்களாக இருக்க முடியாது. பாசிட்டிவை வைத்துக் கொண்டு உங்களால் எவ்வளவுதான் குலுங்கவும் குதிக்கவும் முடிந்தாலும் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய உங்களுக்கு பூமியின் கீழ் மின்சார கம்பி இருக்க வேண்டும். ஆமேன்.
Never know if you set a ground wire here on this, it ever goes from back down here to the substation, right down to the ground.
நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் பூமிக்கடியில் மின்சார கம்பியை இங்கே பொருத்துங்கள். ஒவ்வொரு கம்பியும் திரும்பி நேராக துணை மின் நிலையத்திற்கு பூமியின் கீழாக போகிறது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி நிலை பெற்றிருக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் அது அவனை அக்கறையில் கல்வாரியில் வேரூன்றவும் நிலை பெற்றிருக்கவும் செய்கிறது. அங்கே அவன் நங்கூரமிடப்பட்டிருக்கிறான். சுவிசேஷ வெளிச்சம் பிரகாசிப்பிக்கப்பட தேவனுடைய கட்டும் கம்பம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஆமேன். விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பெரிய மகத்தான குளிர்ந்த சாதாரணமான இங்கிருக்கின்ற சவக்கிடங்குகளில் இருக்கின்ற அந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது போல் பாவனை செய்கிறார்கள். ஒரு சிறு பிரசங்கியார் நேற்று என்னிடம் வந்து, இன்றைக்கு தேசத்தில் உள்ள மகத்தான ஸ்தாபனங்களில் ஒன்றை சார்ந்தவன், கத்தோலிக்கருக்கு புறம்பானவன், அவன் சகோதரன் பிரண்ணாம், நான் சுகவீனமாயும் களைத்தும் போயிருக்கிறேன். அவர்கள் நம் எல்லோரையும் பிரசங்கிமார்களாக்கி அங்கிகளை அணிவித்து காலர்களை திருப்பி அணிவிக்க போகிறார்களாம். ஏதோ காரியத்தை பிரசங்கிக்க போகிறார்களாம். இதற்கு மேல் என்னால் அதை தாங்க முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்க வேண்டுமா என்று
கூறினான்.
சகோதரனே, அந்த ஸ்தாபனத்தோடு நீங்கள் இருக்கும் வரைக்கும் அதற்கு மரியாதை கொடுங்கள். அவர்கள் சொல்ல வேண்டியதையே நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பிரஸ்பிட்டரிடமோ சூப்பரண்டிடமோ சென்று, ஐயா, தேவனுடைய ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இதோ இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, இதோ இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, நான் இதை பிரசங்கிக்க நீங்கள் அனுமதித்தால் நான் உங்களுடைய சபையில் இருப்பேன். நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நான் போய்விடுவேன். அது வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிடு என்று நான் சொன்னேன். அதை அந்த விதமாகத்தான் செய்ய வேண்டும். பதரை சுற்றி சுற்றி வர வேண்டாம், எதிர்மாறாய் நடக்க வேண்டாம். அது என்ன என்பதை கூறிவிட்டு வெளியே வாருங்கள். சரியா? அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணாம், எனக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் கிடைப்பார்கள் என்று நீர் கருதுகிறீரா என்றார். நான் சொன்னேன், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று. அது உண்மை, அவர்கள் பின்பற்றி வருவார்கள். ஒரு சமயம் கோடி குஞ்சுகளை அவயம் வைத்து பொறித்தெடுத்த அந்த மனிதனை போன்று, இப்பொழுது இது ஒன்றும் வேடிக்கையாய் கூறவில்லை, வேடிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. ஒரு காரியத்தை சுட்டி காட்டவே இதை கூறுகிறேன். அவனுடைய கோழி குஞ்சுகளை அவயம் வைக்க முட்டைகளை பொருத்தினான். அவனிடத்தில் போதுமான அளவு முட்டைகள் இல்லை. எனவே அதற்கிடையில் அவன் ஒரு வாத்து முட்டையும்
வைத்தான்.
அவைகளெல்லாம் பொறிந்தவுடன் வாத்தானது மிகவும் வினோதமாய் காணப்பட்ட ஒன்றாய் இருந்தது. அந்த பெட்டை கோடி கிளக் கிளக் என்று குஞ்சுகளை கூப்பிடும். கோடி குஞ்சுகள் எல்லாம் ஓடி வரும். ஆனால் அந்த வாத்திற்கு அந்த பாஷை புரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த பெட்டை கோடி அவைகளை பின்னாக தானிய முற்றத்துக்கு கொண்டு சென்றது. அங்கே ஒரு சிறு ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சிறிய வாத்தானது தண்ணீரின் வாசனையை நுகர்ந்ததும் முடிந்த அளவுக்கு வேகமாக அது நேராக தண்ணீருக்குள் சென்றது. அந்த பெட்டை கோடியானது கிளக் 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 என்றது. அந்த சிறிய வாத்தானது ஹாங் 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 என்றது. அது நேராக தண்ணீருக்கு சென்றது. ஏன்? சுவாபப்படி அது ஒரு வாத்தாய் இருக்கிறது சகோதரனே. அது தண்ணீர் வாசனை நுகர்ந்த உடனேயே அதை விட்டு விலகி இருக்க அதனால் கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது ஒரு வாத்தாயிருந்தது.
Now I say today, any people that's really wanting to find God, they won't let no church dictate to them to come. That they think they're better than us.
இன்றைக்கு நான் இதை கூறுகிறேன், யாராய் இருந்தாலும் உண்மையாய் தேவனை கண்டடைய விரும்புகிறவனாய் இருந்தால் அவனால் ஜீவிக்க முடியாத எந்த ஒரு காரியத்தையும் இதுவோ அல்லது அதுவோ போன்றவைகளை எந்த சபையும் அவனுக்கு கட்டளையிட அவன் அனுமதிக்க
மாட்டான்.
தேவனுடைய சுபாவம் உங்களில் இருக்குமானால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு போவீர்கள், நீங்கள் சரியான காரியமாய் போவீர்கள், நீங்கள் சரியான காரியத்துக்காக நிற்பீர்கள், நீங்கள் சரியான காரியத்தை செய்வீர்கள், நீங்கள் சரியான காரியத்தை சிந்திப்பீர்கள், சரியான காரியத்தை நீங்கள்
ஜீவிப்பீர்கள்.
நீங்கள் ஒரு வாத்தாய் இருந்தால் தண்ணீரை விரும்புவீர்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் கிறிஸ்துவை விரும்புவீர்கள், நீங்கள் ஒரு பிசாசாய் இருந்தால் நீங்கள் பிசாசின் காரியங்களை விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு பருந்தாயிருந்தால் நீங்கள் மறித்த காரியங்களை புசிப்பீர்கள், நீங்கள் ஒரு பன்றியாய் இருந்தால் தானிய உரத்தை புசிப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் எதை நோக்கி இருக்கிறீர்கள் சரியா?
You claim to be up here eating the things of the Lord. They go down and root with the devil. There's something wrong with it.
நீங்கள் இங்கே இருந்து கொண்டு கர்த்தருடைய காரியங்களை புசிக்கிறதாக உரிமை கோரி கொண்டு அதற்கு பின்னர் கீழே இறங்கி போய் பிசாசுகளோடு வேர் கொள்ளுகிறது எப்படி? அதில் ஏதோ காரியம் அங்கே தவறாக இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு செவி கொடுப்பதை நிறுத்துங்கள். அவைகள் பிசாசுகளாய் இருக்கிறது. நீங்கள் தனித்து நிற்க வேண்டியதா இருந்தாலும் கவலை இல்லை. புருஷர்களும் ஸ்திரீகளும் எப்பொழுதாவது ஏதாவது காரியத்திற்கு சமீபமாய் ஒரு பொருட்டா எண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் தேவனோடு தனியாய் நின்ற புருஷனும் ஸ்திரியுமாயிருப்பார்கள். மிகாயாவை நோக்கி பாருங்கள், அவன் எப்படியாய் அங்கே நின்றான் என்று. ஜிப்ரால்டர் மலையை போன்றல்ல, ஆனால் பிளவுண்ட மலையாய்
நின்றான்.
அவன் சொன்னான், நான் ஒன்றையும் பேச மாட்டேன். குருமார் பள்ளி என்ன கூறுகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சபையார் என்ன கூறுகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ராஜா என்ன கூறுகிறார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர்களின் தலையை துண்டித்தாலும் கூறும்படியாய் தேவன் வாயில் என்ன போடுகின்றாரோ அதை மட்டுமே நான் கூறுவேன் என்றான். அவன் சரியாய்தான் இருந்தான். அவன் சரியாய்தான்
இருந்தான். If you join the church, you'll be all right. That's a false inoculation.
இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் உலகம் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறது அதனிடத்தில் எந்த விதமான கெஞ்சி மன்றாடுதல் இருக்கிறது, அவர்களிடத்தில் எந்த விதமான பாக்டீரியா ஊசி இருக்கிறது என்பதை குறித்து கவனம் செலுத்தாமல் நீங்கள் எங்கள் சபையை சேர்ந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உரிமை கோருகிறார்கள். அது ஒரு பொய்யான ஊசியாயிருக்கிறது. ஏன் நீங்கள் இன்னமும் பாவத்தின் வியாதியை உடையவளாயிருக்கிறீர்கள்? அது சரியே.
ஆனால்
சகோதரனே, நான் ஒரு காரியத்தை உங்களிடம் கூறுகிறேன். அது உங்களை பாவத்திலிருந்து எடுக்கும் ஊசி போடும். அடாபுரி வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்த தண்டைக்கு வாருங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருங்கள். அது உங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்து எடுக்கும் ஊசியை போடும். உங்களுடைய வாஞ்சைகள் பரலோகத்தை பற்றிதாயிருக்கும். உலகத்தின் காரியங்களுக்கு அதற்கு பின்னர் உங்களுக்கு நேரமே இருக்காது. ஜெபம் செய்வோமாக.
Upon people and knowing that they are despising the things of God.
எங்கள் பரலோக பிதாவே, இந்த நயவஞ்சக ஆவிகளை ஜனங்களின் மேல் காணும் பொழுதும் தேவனுடைய காரியங்களை அவர்கள் வெறுக்கிறதை நாங்கள் அறியும் பொழுதும்
I pray God that you'll get a hold of every man and woman in here today. Let this be a day, Lord, that they'll realize that their life doesn't tally up with the word.
இன்றைக்கு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நீர் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஜீவியம் வார்த்தையோடு ஒத்து இல்லை என்பதை அவர்கள் உணர்கின்ற ஒரு நாளாய் இது இருப்பதாக கர்த்தாவே.
And they've been listening to the wrong thing. That the devil's been soothing them down with old True Story magazines. Old rotten commie rot of the world. And old moving picture shows and unclean television.
பழைய உண்மையான கதைகள் என்ற பத்திரிகைகள் மூலமாகவும் உலகத்தின் அழுகி போன அசுசியான காரியங்களாலும் பழைய சினிமா படங்களாலும் அசுத்தமான தொலைக்காட்சியினாலும் பிசாசானவன் அவர்களை தேற்றி அவர்கள் தவறான காரியங்களுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Oh God, such impossible thing for a Christian to look at. God, it makes you sick. You said it made you sick like vomit.
ஓ தேவனே, ஒரு கிறிஸ்தவன் நோக்கி பார்க்க கூடாததான காரியங்கள் தேவனே, அது எங்களை சுகவீனமாக்குகிறது. அது உமக்கே சுகவீனத்தை கொடுத்து அவர்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்றீர்.
You said a dog goes to its vomit and a hog goes to its water.
நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று நீர் சொன்னீர்.
An old dog will vomit up something. See, an old half-born, supposed to be hypocritical person come to the altar and like you're going to vomit up the world. If you don't keep your eye on it, come right back and eat the thing again.
ஒரு நாயானது ஏதாவது காரியத்தை வாந்தி பண்ணி போடும். பாருங்கள், ஒரு பழைய பாதி பிறந்த இருக்க வேண்டியவனான மாய்மாலமான நபர் பீடத்தண்டை வந்து நீங்கள் ஏதோ உலகத்தையே வாந்தி பண்ணுவது போன்று செய்து தொடர்ந்து அப்படியே போய்கொண்டு திரும்பி வந்து மறுபடியுமாய் அந்த காரியத்தை புசிக்கிறார்கள்.
That'll clean a man's appetite and clean his soul and clean him up and make him a heaven-bound creature.
ஓ தேவனே, உம்முடைய வீட்டை சுத்திகரியும் கர்த்தாவே, அல்லேலூயா. அந்த பழைய மாதிரியான உணர்த்துவித்தலோடு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். அது ஒரு மனிதனுடைய பசியை சுத்தம் பண்ணும், அவனுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணும், அவனை அப்படியே சுத்தம் பண்ணி பரத்துக்கு போகும் சிருஷ்டியாயாக்கும்.
That he might mount up and surpass the things of this world and soar in the heaven down to where he can see the troubles coming in the distance.
அவனுடைய வாலிபத்தை புதுப்பித்து அவனுடைய வேண்டுதல்களை கழுகை போல் ஆக்கி செட்டைகளை அடித்து இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் கடந்து உன்னதங்களுக்குள் பறந்து போய் வருகின்ற தொல்லைகளை தூரத்திலே காணக்கூடிய நிலைக்கு போகிறான்.
Grant it, Lord, you liken your prophets to them, the eagle that had the eye of the eagle could go way high.
இதை அறியும் கர்த்தாவே, நீர் உம்முடைய தீர்க்க தரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறீர். கழுகினுடைய கண்களை உடையவர்களாய் மிகவும் உயரமாய் சென்று அது சம்பவிப்பதற்கு அதிக காலத்திற்கு முன்பே அதை அவர்கள் காணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள்.
Oh God, bless this little church. Bless these people that come here. Bless the strangers in the gates today.
ஓ தேவனே, இந்த சிறிய சபையை ஆசீர்வதியும் இங்கே வருகின்ற இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் இன்றைக்கு வாசலில் இருக்கும் அந்நியர்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியானது எந்த தனிப்பட்ட நபருக்கும் நேராக அனுப்பப்படவில்லை என்றும் ஆனால் விசேஷமாய் மிகவும் ஆழமாய் தேவையுள்ளவர்களுக்கே நேராக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்யுங்கத்தாவே.
Knowing that someday we must stand together in the judgment of God and knowing that we'll be held responsible for knowing the truth and not saying it.
என்றோ ஒரு நாள் நாங்கள் சேர்ந்து தேவன் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தும் அதை கூறாமல் இருந்ததற்காக நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம்.
Father, I pray that it will be taken upon every heart in Jesus' name.
பிதாவே, இது ஒவ்வொரு இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்.
With our heads bowed just a moment, I wonder if there's someone here this morning who say, Brother Branham, I'm sick and tired of these little things.
ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருக்க, சகோதரன் பிரணாம், நான் சுகவீனமாய் இருக்கிறேன். இந்த பழைய சிறிய காரியங்களால் நான் களைத்து போய் இருக்கிறேன்.
They got petty things that hung on me so long.
I'm always talking out of term. I'm doing things I shouldn't do, and I know it's not becoming to a Christian. I don't want to do that. God knows I don't.
வெகு நாட்களாக என் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அற்ப காரியங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. நான் எப்பொழுதும் என்னுடைய பங்கை மாத்திரம் பேசுகிறேன். நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதை அறிந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கான வழி அதுவல்ல. நான் அதை செய்ய விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை என்பதை தேவன் அறிவார்.
It's the thing that's kept me down all my life from having real love and freedom in Christ. I want you to pray for me, Brother Bram, and say it'll leave me this day.
இனியும் அந்த பழைய ஆவிக்கு நான் செவி கொடுக்க விரும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் உண்மையான அன்பையும் சாதீனத்தையும் நான் உடையவனாய் இராதபடி என் ஜீவிய காலமெல்லாம் என்னை அழுத்தியது அந்த காலமே. இந்த நாளிலே அது என்னை விட்டு நீங்கி போகும்படியாய் சகோதரன் பிரண்ணம் எனக்காக நீர் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இக்காலையில் இருக்கின்றீர்களா என
வியக்கின்றேன்.
உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? எல்லா தலையும் வணங்கி இருக்கிறது. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. ஓ என்னே, டஜன்களான கரங்கள்.
Little old things that make you talk or start some kind of a little fussing in the church. Make you take sides with something other like that. Oh, that's ungodly. That's discord among brothers.
சிறிய பழைய அற்பமான காரியங்கள் சபையில் வீண் சந்தடியை செய்யவோ அல்லது உங்களை பேச வைக்கவோ அதை போன்றவர்கள் சார்பில் நிற்கும்படியாய் செய்யக்கூடிய சிறிய பழைய காரியங்கள், ஓ அது தேவபக்தி அல்லாதவைகள். அது சகோதரர்கள் மத்தியிலே முரண்பாடாய் இருக்கிறது. அதை செய்யாதீர்கள். உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு அதுவும் அந்த பழைய சிறிய காரியங்களும் அந்த பழைய கோப சுவாபமும் உங்களை குறைவாய் வைக்கின்ற மற்றெல்லா காரியங்களையும் நீங்கள் விரும்பவில்லை.
Say, God, I don't want that thing no more. I'm sick and tired of it. I'm ready the day to discard it.
தேவனே, அந்த காரியம் இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் அதனால் சுகவீனமாயும் களைத்தும் போயிருக்கிறேன். அதை தூக்கி எறிய நான் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறேன்.
I'm coming now, Lord, and I want to get away from all my selfishness. If my brother doesn't treat me right, I'll pray for him anyhow. If my daddy doesn't treat me right, I'll love him anyhow.
இப்பொழுது நான் வருகிறேன் கர்த்தாவே. என்னுடைய சொந்த சுய நலன்கள் எல்லாவற்றிலிருந்தும் நான் வெளியே வர விரும்புகிறேன். என்னுடைய சகோதரன் என்று சரியாய் நடத்தவில்லை என்றால் எப்படியும் நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் என்று சரியாய் நடத்தவில்லை என்றால் அப்படியும் நான் அவரை நேசிக்கிறேன். என்னுடைய மனைவி என்னை சரியாய் நடத்தவில்லை என்றால் அல்லது என்னுடைய புருஷன் என்னை சரியாய் நடத்தவில்லை என்றால் நான் போய் என் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவேன்.
Lord, I look only to your kingdom. I want my mind straight. I want my heart full of joy.
கர்த்தாவே, நான் உம்முடைய ராஜ்யத்தை மட்டுமே நோக்குகிறேன். என்னுடைய சிந்தை நேராய் இருக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய இருதயம் முழுவதுமாய் சந்தோஷத்தால் நிறைந்து இருக்க நான் விரும்புகிறேன்.
I want to go about when trouble is really buzzing around me. I still want to stay with my hands up and my heart pure before you, Lord, knowing this is someday I'll meet you. I want that kind of experience. Lord, make me that from this day.
நான் அப்படியே போக விரும்புகிறேன். தொல்லை என்னை சூண்டு ரீங்காரமிடுகையில் நான் அப்பொழுதும் என்னுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டதாய் உமக்கு முன்பாக என்னுடைய இருதயம் சுத்தமாயும் இருக்க இதை அறிந்தும் கர்த்தாவே என்றோ ஒரு நாள் உமை நான் சந்திப்பேன். எனக்கு அந்த விதமான காரியம் வேண்டு கர்த்தாவே. இந்த நாள் முதல் என்னை அறுவாய் ஆக்கும் என்று கூறுங்கள்.
Would you raise your hand? Somebody that didn't raise your hand a while ago, God bless you.
சற்று முன்பு கரத்தை உயர்த்தாத யாராவது கரத்தை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய தலைகள் வணங்கி இருக்கையில் சகோதரி, எங்களுக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுங்கள்.
How much do you really need? Don't play now. This is not a playing time. This is a receiving time.
நீங்கள் எவ்வளவு உண்மையாக கருதுகிறீர்கள்? இப்பொழுது விளையாட வேண்டாம். இது விளையாடுகிற நேரம் அல்ல. இது ஏற்றுக்கொள்ளுகிற நேரமாயிருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிற நேரமாயிருக்கிறது. வாருங்கள், இப்பொழுதே அதை வெளியே கொட்டுங்கள். நீங்கள் செய்வீர்களா?
Come give all you got to God. Say, God, I ain't got very much. I'm this little housewife. I can't do very much, Lord, but I can read the Bible. I can pray every day.
வந்து உங்களிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையுமே தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். தேவனே, என்னிடத்தில் அதிகமாக ஒன்றுமில்லை. நான் ஒரு சிறு வீட்டு மனையாள். என்னால் அதிகமாக செய்ய முடியாது கர்த்தாவே, ஆனால் உம்முடைய வேதத்தை என்னால் வாசிக்க முடியும், என்னால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முடியும்.
I can throw out all the treasures in my mind. I can throw all that stuff out. I'm guilty of a lot of things that preacher said this morning. So I'm jumping out today. I don't want it.
என்னுடைய சிந்தையில் உள்ள எல்லா குப்பையையும் என்னால் வெளியே கொட்டிவிட முடியும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னால் வெளியே எறிய முடியும். இன்று காலையில் பிரசங்கியார் கூறின அநேக காரியங்களில் நான் குற்றவாளியாக இருக்கிறேன். எனவே நான் அதை இன்றைக்கு வெளியே கொட்டுகிறேன். எனக்கு அது தேவையில்லை. தேவனே, என்னை அன்பினால் நிரப்பும். எனக்கு இருக்கின்ற மிகவும் கசப்பான எதிரியையும் நான் நேசிக்கும்படியாய் செய்யக்கூடிய காரியத்தினால் என்னை நிரப்பும் கர்த்தாவே என்று கூறுங்கள்.
While we're praying here, won't you come now and stand the altar just a moment while we gather with a word of prayer?
அவள் இங்கே வாசித்துக் கொண்டிருக்கையில், நாங்கள் இங்கே ஜெபத்திற்காக கூடி வந்து கொண்டிருக்கையில், நீங்கள் இப்பொழுது ஒரு நிமிடம் பீடத்தண்டே வந்து நில்லுங்கள்.
If you really mean that, if you're really ready to forsake it, you'll never leave this altar today with that on your heart if you'll come sincere.
நீங்கள் உண்மையாகவே அப்படி கருதுகிறீர்களானால், நீங்கள் உண்மையாகவே அதை விட்டுவிட ஆயத்தமாயிருந்தால், நீங்கள் உத்தமத்தோடு வந்திருந்தால், அதை உங்கள் இருதயத்தில் கொண்டவர்களாய் நீங்கள் ஒருபோதும் பீடத்தை விட்டு போக மாட்டீர்கள். நான் இங்கே ஒரு நிமிடம் நிற்பதற்காகவே மேலே வருகிறேன் சகோதரன் பிரண்ணம். ஆம், தனிப்பட்ட முறையில் நீர் என்னோடு ஒரு வார்த்தை ஜெபிக்கும் போது என்று கூறுங்கள்.
I want you to come pray. Will you come now? With your heads bowed, who arrives and comes to the altar?
நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? உங்களுடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க யார் எழும்பி பீடத்தண்டை வந்து பீடத்தை சுற்றி நிற்கப் போகிறீர்கள்? நீங்கள் எவ்வளவு காலம் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தீர்கள் என்பது அக்கறை இல்லை. உங்களிடத்தில் பேசுகிறதும் உங்களை அப்படியே கோபப்படுத்துகிறதும் யாரோ ஒருவரை குறித்து பேச வைப்பதுமான அந்த சிறிய பழைய ஆவிகள் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிறது. யாரோ வந்து மற்ற யாரோ ஒருவரை குறித்து பேசும்போது நீங்கள் அப்படியே அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு இசைந்து போகிறீர்கள். அது தவறு சகோதரனே, அது செய்யாதேயுங்கள். முடிவிலே அது வாக்களிக்கப்பட்ட தேசத்திலிருந்து விலக்கி உங்களை வெளியே வைக்கும்.
Walk up and say, God, right here, I'm going to jump it out this morning, right here. I'm going away in this order, different person. Would you come?
உங்களிடத்தில் இருக்கக்கூடாத அந்த சிறிய காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால், தேவனுடைய அன்பு உண்மையிலேயே உங்களுடைய இருதயத்தில் இல்லை என்றால், நீங்கள் ஒரு நல்ல சீமானும் சீமாட்டியாக நடந்து வந்து, தேவனே, சரியாக இங்கே அவைகளெல்லாம் வெளியே கொட்ட போகிறேன், இன்று காலையில் சரியாக இங்கே அதை செய்ய போகிறேன், இந்த பீடத்திலிருந்து நான் ஒரு வித்தியாசமானவனாய் திரும்பி போக போகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் வருவீர்களா?
It's a sinner that has never accepted Jesus. You know you're a sinner. You don't know him as your savior.
இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிராத பாவியான ஒருவன் இங்கு இருக்கிறானா? நீங்கள் ஒரு பாவி என்று அறிவீர்கள், அவரை உங்கள் இரட்சகராக அறியாதிருக்கிறவர்கள் இங்கே உண்டா?
I go to dances and parties and all those things. I watch the wrong kind of shows and I read the wrong kind of literature. I read old books that's got vulgar stories in it. I kind of enjoy reading it.
சகோதரன் பிரணாம், ஆம், எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். நான் நடனங்களுக்கும் விருந்து முதலான காரியங்களுக்கும் போகிறேன். தவறான காட்சிகளை பார்க்கிறேன். தவறான பிரதிகளை நான் வாசிக்கிறேன். அசுத்தமான கதைகளை உடைய புஸ்தகங்களை வாசித்தேன். அதை வாசிப்பதில் ஒரு விதமாய் களி
கூர்ந்தேன். Let me see what he watches. Listen to the music he listens
at. சகோதரனே, உங்களிடத்தில் ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் என்ன படிக்கிறான் என்பதை நான் காணட்டும். அவன் எதை கவனிக்கிறான் என்பதை நான் காணட்டும். அவன் கேட்கின்ற இன்னிசையை நான் கேட்கட்டும். அதுதான் உங்கள் வாஞ்சை.
The other day coming along in a car, a certain person reached over and turned on my radio. Some kind of old vulgar music. I said, turn that thing off. I don't want to hear that.
அன்றொரு நாள் ஒரு காரில் நான் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய கரத்தை நீட்டி என்னுடைய வானொலியை திருப்பினார். ஏதோ ஒரு விதமான அசுசியான இன்னிசை வந்தது. நான் உடனே அதை நிறுத்தி எனக்கு அதை கேட்கவே பிடிக்கவில்லை என்றேன். அது ஏதோ பழைய பூகி பூகி இசை. அதற்கு அவர், ஏன் அதை நான் கேட்க விரும்புகிறேன் என்றார். நான் சொன்னேன், உங்களுடைய சுவாபம் தவறாக இருக்கிறது, நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள்
என்று.
அதற்கு சில நாட்களுக்கு பிறகு நான் இங்கே வந்திருந்த போது உயரே அந்த மலையின் மேல் அந்த நபரோடு மீன் பிடிக்க வந்திருந்தேன். அந்த சிறிய பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன, வானம்பாடிகள் கூவிக்கொண்டிருந்தன. அந்த பழைய நைன்டிகேல் பறவை ஆகாயத்தில் பறந்து கொண்டு தூதிகளை பாடிக்கொண்டிருந்தது. நான் அவனிடத்தில் உரத்து சத்தமாய், பையனே கவனி, அதுதான் என்னுடைய இன்னிசை, அதை முடுக்கிவிடு, அதுதான் என்னுடைய வானொலி. நான் இங்கே இருக்கும் போது எனக்கு பாடும்படியாக தேவன் அவைகளை எனக்காக கீழே அனுப்பினார். அது என்னுடைய ஆத்மாவுக்கு தேறுதலாயிருக்கிறது என்று
கூறினேன்.
அந்த பழைய பைத்தியக்கார காரியங்களை காட்டிலும் மேலான இந்த பழைய ஜூட் பெட்டிகள் தொடர்ந்து அழுதி கொண்டிருக்கிறது. அதனால் பொது சிற்றுண்டி சாலைகளில் தேநீர் கூட குடிக்க முடிகிறதில்லை. அது பிசாசினுடைய போஜனமாயிருக்கிறது. அது பிசாசினுடைய குவியலாயிருக்கிறது. எல்லாம் பாவத்தோடு குழம்பி இருக்கிறது.
You're away from God. You don't know God.
நீங்கள் எல்லாரும் அதனோடு இணைந்து போய் அங்கே அதை அனுபவிக்கிறீர்களா? அவர்கள் அந்த பழைய ஜூட் பெட்டிகளுக்குள் அந்த பணத்தை போடும்போது அந்த எல்லா பழைய அசுத்தமான காரியங்களும் வெளிவருகிறது. நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்களா? உங்களுக்கு வெட்கமாயில்லை? நீங்கள் ஒரு பின்வாங்கி போனவன். நீங்கள் தேவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை அறியாதிருக்கிறீர்கள்.
If you know God and forgiveness of your sins, you'd never listen to such nonsense as that. It'd be dead to you. You'd vomit from it. You don't want it. Your life's better. You love God.
உங்களுடைய பாவ மன்னிப்பில் நீங்கள் தேவனை அறிந்திருப்பீர்களானால் அதை போன்ற அர்த்தமற்றவைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தே இருக்க மாட்டீர்கள். அது உங்களுக்கு மறித்ததாயிருக்கும். அதிலிருந்து நீங்கள் வாந்தி பண்ணி இருப்பீர்கள். உங்களுக்கு அது வேண்டியதில்லை. நீங்கள் புசிக்கும் போஜனமே மேலானது. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். நீங்கள் இங்கே இந்த காலையில் இங்கே அறிக்கை செய்கிறவர்களோடு முழங்கால் படியிட மாட்டீர்களா? வருஷங்களாக கிறிஸ்தவர்களாக இருந்த ஆண்களும் பெண்களும் இங்கே முழங்காலில் இருக்கின்றனர்.
I'm not in Christianizing, but what I'm trying to do is tell them that devil that's haunting them is keeping them out of the full joy.
அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று நான் குறை கூறவில்லை. ஆனால் நான் அவர்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் என்றால், அந்த பிசாசு அவன்தான் அவர்களை தொடர்ந்து வருகிறான் என்றும், முழு சந்தோஷத்தையும் அவர்கள் பெறாதபடி அவர்களை விலக்கி வைக்கிறதும் அவன்தான் என்றும் கூறுகிறேன்.
The Holy Ghost is joy. When I wake up drunk, I go to bed drunk, I'm drunk all day long, drunk all night long.
பரிசுத்த ஆவி என்பது சந்தோஷமாய் இருக்கிறது. நான் போதையோடு எழும்புகிறேன், படுக்கைக்கு போகும்போது குடித்து தான் போகிறேன். நாள் முழுவதுமாக நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், இரவு முழுவதுமாக குடித்துக்
கொண்டிருக்கிறேன்.
ஓ, நான் அப்படியாக இதை நேசிக்கிறேன். நான் மீன் பிடிக்கும் போகும் போதும் ஒரு சாந்தமான இரட்சகரே என்னுடைய தாழ்மையான கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என்பதில் மீன் பிடிப்பேன். தேவனுக்கு துதியை பாடிக்கொண்டு நான் வேட்டைக்கு போவேன். நான் போகிற இடமெல்லாம் நான் பிரசங்கித்துக்
கொண்டிருக்கிறேன்.
நீங்கள் அது விதமாய் இருக்க விருப்பமில்லையா? பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாய் நிறைந்து இருப்பது அது உங்களை எழுச்சிக்குள்ளாக்கும். அந்த பழைய அசுசியான பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் அதை பாடலாம். நீங்கள் வரமாட்டீர்களா? தொடர்ந்து போங்கள்.
I remember when about 500 of us standing under when I was baptizing 120 about this time of year down on the banks of the river when that great morning star comes shining out of the river. Hallelujah!
எனக்கு நினைவிருக்கிறது சரியாக வருஷத்தின் இந்த நேரத்தில் இங்கே அந்த ஆற்றின் கரையில் ஏறக்குறைய 500 பேர்கள் நின்று கொண்டிருக்கும் போது நான் ஒரு 120 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த மகத்தான வெடிவெளி நட்சத்திரம் ஆற்றின் மேல் இறங்கி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அல்லேலூயா! அதிலிருந்து ஒரு சத்தம் பேசி, எந்தோ ஒரு நாளில் சுவிசேஷத்தை உலகம் முழுவதுமாக நீ பரப்புவா என்று கூறினது. ஒரு ஏழையான சிறிய அறிவில்லாத விவசாய பையனால் எப்பொழுதாவது அதை எப்படி செய்ய முடியும்? தேவனுடைய கிருபை.
ஆமென்.
ஓ, யார் வந்து போகக்கூடும்? அதை ஒழித்து தள்ளுங்கள். பாரமான யாவற்றையும் ஓரமாய் ஒதுக்கி தள்ளுங்கள். அந்த நயவஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். வாருங்கள், கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பீடத்தண்டை இருப்பவர்களோடு நாம் ஜெபிக்கையிலே நாம் யாவருமாக தலை வணங்குவோமாக.
You're there to lay aside every weight and the sin that so easily beset him.
அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய பாரத்தை ஒரு பக்கமாய் ஒதுக்கி வைக்க நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடுங்கள்.
Paul said in Hebrews the 12th chapter, seeing that we are compassed about by such a great cloud of witnesses, let us lay aside every weight and the sin that is easy to set us.
எபிரேயர் 12 அதிகாரத்தில் பவுல் இப்படி கூறுகிறார், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு.
And what shall I more say? For time would not tell of Gideon, of Balak, of Barak, of Samson, of Jephthah, of David, of Samuel, and of the prophets.
பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள்.
Out of weakness is made strong, and whack the violence the enemy in flight, and women receive their dead raised to life.
அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள்.
And others received torment, cruel mark, scourges, yea, over more in his bonds and imprisonment.
வேறு சிலர் வாதிக்கப்பட்டார்கள், நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள்.
And others who had trials, mocking, scourging, they all obtained a good report to Satan.
வேறு சிலர் துன்பங்களையும் நிந்தைகளையும் அடிகளையும் பெற்றார்கள், அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள்.
And all these have obtained a good report through faith. Receive not the promise, God having provided some better thing for us, that without us they might not be made perfect.
இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்.
Who for the joy that was set before him endured the cross, despised the shame, and sat down at the right hand of the throne of God.
ஆகையினால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவானவர் அவருடைய ஜெபத்தில் பிதாவே நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று கூறினார். இயேசுவானவர் சபைக்காக பரிசுத்தமாக ஆயினார்.
He could have got married, but he didn't do it. He became sanctified.
அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவரோ அதை செய்யவில்லை, அவர் பரிசுத்தமானார்.
He said, sanctify them, Father, through the truth. Thy word is the truth.
அவர் சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
Now let's lay aside every weight. You got a temper? You got something about you makes you talk when you ought not to talk?
இப்பொழுது நாம் பாரமான யாவற்றையும் தள்ளிவிடுவோமாக. உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? உன்னை குறித்து ஏதோ காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் பேச தேவையில்லாத போது அது உங்களை பேசும்படி செய்கிறதா? ஓ தேவனே, அதை அங்கேயே கீழே வையுங்கள்.
Let that what defiled the altar come down and take it away. What the love of God make it up.
அதை அங்கே வையுங்கள். பீடத்தின் அக்கினி கீழே இறங்கி வந்து அதை எடுத்து போடுகிறதா என்பதை கவனியுங்கள். தேவனுடைய அன்பு அதை நக்கி போடுகின்றதை கவனியுங்கள்.
What all that old selfishness, the way you've been talking to your wife, the way you've been talking to your husband, the way you've been talking to your neighbor, the way you've talked about the people in the church, lay it on the altar this morning and the fire of God will come down and take it right away. And divine love will burn in this place.
அந்த பழைய சுயநலம் இல்லாம் உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருந்த விதம், உங்களுடைய புருஷனிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்த விதம், உங்களுடைய அயலாரிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்த விதம், சபையில் இருக்கும் ஜனங்களை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருந்த விதம், இக்காலையில் இவைகளை பீடத்தின் மேல் வையுங்கள். தேவனுடைய அக்கினி கீழே இறங்கி வந்து அதை எடுத்து போட்டு அதன் ஸ்தானத்தில் தெய்வீக அன்பு எரிந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள். உங்களுக்கு வியாதி இருக்கிறதா? அதை பீடத்தின் மேல் வைத்து கர்த்தாவே, இதோ அது இருக்கிறது, என்னிலே ஒரு சுத்தமான ஆவியை உண்டு பண்ணும், சுகமளிக்கும் வல்லமையை என்னிலே உண்டு பண்ணும் என்று கூறுங்கள். தேவன் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். தேவன் அதை இன்று காலையிலே செய்வார்.
Our heavenly Father, we bow in your presence in behalf of those at the altar. Let thy grace rest upon each one of them, Father.
எங்களுடைய பரலோக பிதாவே, பீடத்தண்டை நிற்கிறவர்களின் சார்பாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தலை வணங்குகிறோம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை தங்குவதாக பிதாவே.
Now, as they, Lord, I can't do it for them. They've got to do it themselves. No man can do it for them. They have to do it alone.
கர்த்தாவே, என்னால் அதை செய்ய முடியாது, அவர்களாகவே அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எந்த மனிதனாலும் அதை அவர்களுக்காக செய்ய முடியாது, அவர்களாகவே அதை செய்ய வேண்டி இருக்கிறது.
Let their souls now say in their self, Oh God, this kipper, I'll lay it down here, Lord, I'll never pick it up. No matter what comes or goes, I'll let it go from now.
அவர்களுடைய ஆத்துமா அவர்களுக்குள்ளாகவே, ஓ தேவனே, இந்த கோப சுபாவம் இதை நான் இங்கே வைக்கிறேன் கர்த்தாவே, ஒருபோதும் நான் திரும்ப எடுக்க மாட்டேன், என்ன வந்தாலும் அல்லது போனாலும் கவலை இல்லை, இப்பொழுதிலிருந்து நான் அதை போக
விடுகிறேன்.
இந்த என்னுடைய நாவு வம்பு பேச்சின் பக்கமாக மிகவும் சுலபமாக சேர்ந்து கொள்ளுகிறது கர்த்தாவே, நான் அதை இங்கே வைக்கிறேன், நான் அதை மீண்டுமாக எடுக்கவே மாட்டேன், என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே.
Let me feel the angels coming through like Isaiah did. When he said, I'm of unclean lips, woe is me. And the angel comes up the tongs and went to the altar and got the coals of fire and laid on his lips and sanctified.
ஏசாயா கண்டது போன்று தூதர்கள் ஊடாக வருவதை நான் உணரும்படியா செய்யும். அப்பொழுது அவன், நான் அசுத்த உதர்கள் உள்ள மனிதன், எனக்கு ஐயோ என்று கூறினான். தேவ தூதர்கள் வந்து குரட்டை எடுத்து பலிபீடத்தண்டை போய் அக்கினி தழலை எடுத்து அவனுடைய உதடுகளின் மேல் வைத்து அவனை
பரிசுத்தப்படுத்தினான்.
தவறானதை பேசுகிறதும் முரணானதை விதைக்கிறதுமானவைகளை பேசுகிற ஒவ்வொருவரையும் இந்த காலையில் பரிசுத்தப்படுத்தும். இதை அழியுங்க தாவே. இந்த கட்டிடத்தில் தலைவணங்கி இருக்கிற எல்லா வியாதியும் வியாதியுள்ள ஜனங்களும் அவைகள் பேய் பிசாசுகள் என்று அறிந்து கூட இருக்கிறார்கள்.
God is your servant, I rebuke them in Jesus' name. May they come out of every sick person.
தேவனே, உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வியாதியாய் உள்ள நபருக்குள்ளாகவும் இருந்து அவைகள் வெளியே வருவதாக.
And may every unclean person has got unclean thoughts and vulgar lust. Men and women alike, God take it out of them.
அசுத்தமான சிந்தனைகளும் அசுசியும் இச்சையும் உள்ள ஆணும் பெண்ணுமான ஒவ்வொரு அசுத்தமானவர்களும் அவர்களுக்குள்ளிருந்து அதை வெளியே எடுப்பார்களாக.
All these are trying to get rid of cigarettes and little social drinks and little parties and selfish things.
சிகரெட்டுகளும் சிறிய சமுதாய மது அருந்துதல், சிறிய விருந்துகள், தன்னலமான காரியங்கள், இவைகளை விட்டுவிட முயற்சிக்கின்ற இவர்கள் யாவரும்
stimulate their heart with the Holy Ghost in such a way that those things don't have any desire no more
தேவனே அவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியோடு எழுச்சியை உண்டாக்கி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இனி ஒருபோதும் வாஞ்சியை இல்லாதபடி ஆக்கி போடும். அதற்கு இடமே இல்லாமற் போகும். அப்போதிலிருந்து நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அவ்வளவு நிறைவாய் இருக்கிறீர்கள்.
God make this little church a burning bush. Make it a Holy Ghost place. Make it a burning fire. That the world might turn aside to see the glory of God.
தேவனே இந்த திரு சபையை ஒரு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற புதராக ஆக்கும். அதை ஒரு பரிசுத்த ஆவியின் தலமாக ஆக்கும். அதை எரிந்து கொண்டிருக்கும் ஒரு அக்னியாய் ஆக்கி உலகமே அப்படியே திரும்பி தேவனுடைய மகிமையை காணும்படியாய் செய்யும். தேவனே இந்த ஒரு கை நிறைய இருக்கின்ற ஜனங்களோடு இக்காலையில் இங்கு இருக்கும் சில நூற்றுக்கணக்கானவர்களோடு துவங்கும் இடையாளியுங்கள் தாவே.
Every Methodist, every Baptist, every Catholic, every Presbyterian, every Pentecostal, Lord, take it out of their heart and let them come to you today. Then it's hotter.
ஒவ்வொரு இருதயத்தையும் ஒவ்வொரு மெதடிஸ்டையும் ஒவ்வொரு பாப்டிஸ்டையும் ஒவ்வொரு கத்தோலிக்கனையும் ஒவ்வொரு பிரஸ்பிட்டேரியனையும் ஒவ்வொரு பெந்தேகோஸ்துபையும் சுத்திகரியும் கர்த்தாவே. அவர்களுடைய இருதயத்திலிருந்து அறை வெளியே எடுத்து போடும். இன்றைக்கு அவர்கள் உம்மண்டை வரும்படியாய் செய்வீராக. இதை அழியும் பிதாவே.
I command them to you and commit them to you in Jesus Christ's name for the cleansing of their souls and the healing of their bodies.
அவர்களுடைய ஆத்துமாவின் சுத்திகரிப்புக்காகவும் அவர்களுடைய சரீரத்தின் சுகமடைதலுக்காகவும் அவர்களை உம்மிடத்தில் சிபாரிசு செய்கிறேன். அவர்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
I wonder at the altar. Have you left your burden? You feel like it's laying there?
பீடத்தண்டை உங்கள் பாரத்தை விட்டு விட்டீர்களா என்று நான் வியக்கின்றேன். அது அங்கே கிடக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
If you feel it's laying there, you be the judge. You're the one that's praying. I've done the preaching, you're doing the praying.
அது அங்கே கிடக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் நீங்களே நியாயாதிபதி. ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தான். நான் பிரசங்கம் செய்தேன், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்.
Is your burden left there, brother, sister? Can you really leave it there? If you can, raise your hand, say, yes, God, now I leave it here. My difference, I'll leave it here at the altar.
சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பாரம் அங்கே விடப்பட்டதா? உங்களால் அதை உண்மையாகவே அங்கே விட்டுவிட முடியுமா? உங்களால் அது கூடுமென்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி, ஆம் தேவனே, இப்பொழுது நான் அதை இங்கே வைக்கிறேன், என்னுடைய வேற்றுமைகள் அதை நான் இங்கே பீடத்தில் வைக்கிறேன் என்று கூறுங்கள். பீடத்தின் கோடியில் எனக்கு வலது பக்கமாக இருக்கின்ற அம்மாளே, அதை குறித்து என்ன? உங்களால் அதை அங்கே விட்டுவிட முடியுமா? உங்களுடைய பாரம் அங்கேயே கிடக்கும்படி நீங்கள் அதை விட்டுவிட முடியுமா? ஆம், என்னுடைய விசுவாசம் உம்மை நோக்கி பார்க்கிறது. நீரே கல்வாரியின் செம்மறி ஆட்டுக்குட்டி என்று கூறுங்கள். நாம் அந்த பாடலை சேர்ந்து இப்பொழுது பாடுவோமாக.
I say, Lord, all you need, all I will ever, ever believe, or say, let it rise, let it be why I pray, or to
நாம் ஒவ்வொருவரும் மிகவும் பயபக்தியாக கால் ஊன்றி எழும்பி நிற்போமாக. இப்பொழுது ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனியுங்கள். ஒருவரும் போக வேண்டாம், இன்னும் ஆராதனை முடியவில்லை. நீங்கள் இந்த சிறிய புனிதத்தன்மையை, சிறிய பயபக்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
While life's dark maze I tread,
and grief surround me spread, be thou my guide.
ஜீவியத்தின் சிக்கலான பாதையிலே நான் நடக்கையில் வருத்தங்கள் என்னை சுற்றிலுமாய் பரவலாகும் போது நீர் என்னுடைய வழிகாட்டியாயிரும்.
If darkness turn today, wipe sorrow tears away, and let me from this day be holy thine.
இருள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், துயரத்தின் கண்ணீரை இல்லாமல் துடைத்துவிடும். இந்நாள் முதற்கொண்டு நான் முழுவதும் உம்முடையவனாய் இருப்பேனாக.
Don't sing it to your neighbor now. Close your eyes. Let's sing it slowly as you raise your hands to God.
உன் பக்கத்தில் இருப்பவருக்காக நீங்கள் பாட வேண்டாம். உங்களுடைய கண்களை மூடி நாம் அதை மெதுவாக நம்முடைய கரங்களை தேவனுக்கு உயர்த்தி பாடுவோமாக. அந்த தேசத்தில் எத்தனை பேருடைய தகப்பன்மார்கள் அங்கு இருக்கிறார்கள்? உங்களுடைய கரங்களை நான் காணட்டும். எத்தனை பேருடைய தாய்மார்கள் தேசத்தில் இருக்கின்றனர்? உங்களுடைய கரங்களை நான் காணட்டும். எத்தனை பேர்களுக்கு அத்தேசத்தில் ஒரு ரட்சகர் இருக்கிறார்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும்.
Now while we sing that again, I want you to shake hands with somebody standing by you and say, brother, sister, pray for me and I'll meet you in the other land.
நீங்கள் ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாங்கள் அதை மீண்டுமாக பாடும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கும் யாரோ ஒருவரோடு நீங்கள் கரங்குலுக்கி, சகோதரனே, சகோதரியே, அந்த நாட்டிலே நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். உண்மையாக அப்படி உடந்தால் ஒடியாது செய்யாதீர்கள்.
How many wants to meet one another? How many wants to meet everybody here over there? We sure we do.
எத்தனை பேருக்கு ஒருவரை ஒருவர் அங்கே சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டு? இருக்கின்ற யாவரையும் அங்கே சந்திக்க விரும்புகின்றவர்கள் எத்தனை பேர்? நாம் நிச்சயமாக விரும்புகிறோம்.
Now, let's just shake one another's hands and say, I want to meet you, brother. I want to meet you on the other side. Now, while we sing this, I've got a Savior only on, right?
இப்பொழுது நாம் ஒருவர் இன்னொருவருடைய கரத்தை குலுக்கி, சகோதரனே, உம்மை நான் சந்திக்க விரும்புகிறேன், உம்மை நான் அக்கறையிலே சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். அங்கே அக்கறையிலே எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் என்று நாங்கள் பாடும் பொழுது அதை செய்யுங்கள். சரிதானே?
I've got a Savior. Some might say I'll go and see. Don't that make you feel good? That fine?
அது உங்களை நன்றாயும் அருமையாயும் உணரும்படி செய்யவில்லையா? இயேசுவே சிலுவையிலேயே என்னை வைத்துக் கொள்ளும். இப்பொழுது எல்லாரும் கருத்து உயர்த்துங்கள். தேவனுக்கு துதி உண்டாவதாக. இப்பொழுது நாம் அமைதியாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். நம்முடைய சொந்த அருமையான வழியிலே கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து என்னுடைய ஆத்துமாவை ரட்சித்ததினால் கர்த்தாவே உமக்கு நன்றி, என்னை முழுமையாக்கினதால் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள்.
Thank you, Lord, for all that you've done. Bring sweet deliverance. Bring free salvation. Thank you, Lord.
இனிமையான விடுதலையை கொண்டு வந்ததற்காகவும் இலவசமான ரட்சிப்பை கொண்டு வந்ததற்காகவும் நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் கர்த்தாவே உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கர்த்தாவே.
We give you this thank offering. We praise you because you're so lovely. You're the lily of the valley, the morning star, the lily of the sun, the Lord.
நாங்கள் உமக்கு இந்த நன்றியின் காணிக்கையை செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏனென்றால் நீர் அவ்வளவு இன்பமானவராயிருக்கிறீர். நீர் பள்ளத்தாக்கின் லீரி, விடிவெள்ளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா, எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருக்கிறீர். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் அல்பாவும் ஒமேகாவும் நீர்தான்.
You are the wonderful one, the Prince of Peace, the root and offspring of David. You are all, and we thank you, Lord, for all that you've done.
நீரே அற்புதமானவர், சமாதான பிரபு, தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், நீர் எல்லாமுமாயிருக்கிறீர். நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
We thank you for your word.
for it is a light unto our path. Oh, we pray, Lord, that you let us walk in the light. Grant it, Father, in Jesus Christ's name. Amen.
உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அது எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்படியாய் நீர் செய்ய வேண்டும் என்று ஓ கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அழியும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். சரி, நாம் ஒரு நிமிஷம் உட்காருகையில் நாம் வெளிச்சத்தில் நடப்போம் என்பதை பாடுவோம்.
Walk in the light, such a beautiful light. Come to the God, our mercy, our delight. Shine all around us by day and by night. But Jesus, the light of.
Come on, saints, let's sing it now.
வாருங்கள் பரிசுத்தவான்களே, அதை இப்பொழுது நாம் பாடுவோம்.
அது
உங்களை நன்மையாய் உணரும்படி செய்யவில்லையா? எத்தனை பேர் நன்மையாக உணர்கிறீர்கள்? இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி நான் நன்மையாக உணர்கிறேன் என்று கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நன்றாய் உணர்த்தி இருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்வோம்? வெளிச்சத்தில் நடப்போம். வேற எதற்கும் செவி கொடுக்காதே. வெளிச்சம் என்றால் என்ன? உம்முடைய வார்த்தை ஒரு தீபமாயிருக்கிறது. இப்பொழுது அது அற்புதமா இல்லையா? முடிக்க முடியாதது போன்று தோன்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்மை பற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை ஆண்டவரிடமாய் உணரவில்லையா? என்னால் முடிக்க முடியாதது போன்று உணர்கிறேன். என்னால் முடியாதது போன்று தோன்றுகிறது.
Then came the Lord Jesus they crucified him. He preached that the Spirit would save man from sin. There's Peter and Paul and John the Divine. They gave up their lives so this gospel could shine. They mingle their blood like the prophets of old, so the true word of God could honest be told. Then they stoned Stephen. He preached against him. He made them so angry, they dashed his head in. But he died in the Spirit. He gave up the ghost and went to join the others that life-giving home. It keeps dripping with blood, yes, it's dripping with blood. This Holy Ghost gospel is dripping with blood. The blood of his disciple who died for the truth. This Holy Ghost gospel is dripping with blood. Listen! There's souls under the altar. It's crying, how long for the Lord to punish those who've done wrong. But there's going to be more who'll give their life's blood. For this Holy Ghost gospel with its crimson blood just keeps dripping with blood. Hallelujah! It's dripping with blood.
நான் அவர்களை ஒருவனாக இருக்க
விரும்புகிறேன்.
நேராக பிரசங்க பீடத்திலிருந்தே போய்விட விரும்புகிறேன். ஆமென். ஓ, அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது.
என்னுடைய
சகோதரர்கள் அவருடைய ஜீவனின் ரத்தத்தை கொடுக்கிறார்கள். இன்னும் அதிகமானவர்கள் அதே காரியத்தை செய்ய போகிறார்கள். கவலைப்படாதீர்கள், சீக்கிரத்தில் தீர்வு காணும் கட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் உள்ளே போவீர்கள் அல்லது வெளியே போவீர்கள். சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் அவர்கள் எல்லாரும் பங்கு பெறுகிறார்கள். எல்லாரும் அதற்குள் செல்கின்றனர். அவர்கள் எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து இணைந்து திரண்டு வருகிறார்கள்.
For this Holy Ghost gospel and its living blood, it's dripping with blood. Yes, it's dripping. Oh, hallelujah! This Holy Ghost gospel, it's dripping with blood. The blood of His Son. Oh, that's what I do. I feel like the rapture is just above the church. Oh, this makes you feel so good. All sins are under the blood.
என்னே, எடுத்துக் கொள்ளப்படுதல் இப்பொழுது சபைக்கு மேலாக இருப்பது போன்று உணர்கிறேன். ஓ, அவ்வளவு அருமையாய் உணர்வது போன்று என்னை ஆக்குகிறது. எல்லா பாவங்களும் ரத்தத்துக்கு கீழாக இருக்கிறது.
See, the Holy Spirit likes the word. The word what the Holy Spirit feeds on, you see.
பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை தான் புசிக்கிறார். புரிகின்றதா? ஓ, என்னே, அது அப்படியே கீழே வந்து ஜனங்கள் மத்தியில் சென்று அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களுடைய வியாதியை நீக்கி போட்டு அவர்களுடைய சந்தோஷம் இல்லாத நிலையை எடுத்து போடுகிறது.
drunk as I can be. Drunk on the spirit. Love bawling out of my heart. No matter what anybody has ever done, it's forgiven.
இப்பொழுது நான் குடித்திருக்கிறேன், நான் இருக்கக்கூடிய வண்ணமாக குடித்திருக்கிறேன், ஆவியின் மேல் குடித்திருக்கிறேன். அன்பானது என்னுடைய இருதயத்தில் இருந்து வெளியே எடுக்கிறது. யாராய் இருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் அக்கறை இல்லை, அது மன்னிக்கப்பட்டாயிற்று.
Anybody's ever talked or said anything as I wish it all gone, all cleansed down.
உங்களுடைய கசப்பான எதிரி அது எல்லாம் முடிந்துவிட்டது. யாராவது ஏதாவது காரியத்தை பேசினார்கள் அல்லது கூறினார்கள், அவையெல்லாம் போய்விட்டது, எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டாயிற்று.
What a wonderful time for me. If we all prepare to meet Jesus our King, what a wonderful time will be. Oh, wonderful time for you. What a wonderful time for me. If we all prepare to meet Jesus our King, what a wonderful time.
உங்களுக்கு அது விருப்பமா இல்லையா? எல்லாரும் ஆய்ப்பாடுங்கள்.
I just feel like an old-fashioned revival is in this church, don't you? Just an old cleansing up, scouring out. Good old wonderful time. Don't you feel good? Oh.
ஏதோ பழைய விதமான எழுப்புதல் சபையில் இருப்பது போன்று உணர்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? நன்றாக காயப்படுத்தி ஒரு பழைய மாதிரியான சுத்திகரித்தல் நல்லது. பழைய மாதிரியான அற்புதமான நேரம் மிகவும் நன்மையா இருப்பதாய் நீங்கள் உணரவில்லையா? ஓ,
I will praise him, I will praise him, praise the Lamb for sinners. Let's make it everybody.
நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன். இப்பொழுது நாம் யாவருமாக அதை பாடுவோமாக. உங்களுக்கு அது தெரியுமா? எனக்கு அது தெரியும். இங்கே பாருங்கள் சகோதரன் நெவில், நான் அதை துவங்க நீர் எனக்கு உதவி செய்யும். நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து இக்காலையில் இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது எல்லாரும்
பாருங்கள்.
ஆமென். அது அற்புதமா இல்லையா?
Amen.
ஆமென். அற்புதம். ஓ, இப்பொழுது நாம் எழும்பி எல்லாருமாய் காலூன்றி நிற்போம். நீங்கள் நன்மையாய் உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Remember the services tonight. Now we want to sing our good old dismissing song.
இன்றிரவு ஆராதனை நினைவில் வையுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய பழைய கலைந்து போகும் பாட்டை பாட விரும்புகிறோம்.
At the name of Jesus, bowing, falling prostrate at his feet, King of kings and heaven will crown him when our journey is complete.
இயேசுவின் நாமத்தை கூறுகையில் வணங்குவோம். சாஷ்டாங்கமாய் அவர் பாதத்தில் விடுவோம். நம்முடைய யாத்திரை முடிந்தவுடன் அவரை ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் முடிசூட்டுவோம். சரியா? எல்லாருமாக இப்பொழுது சேர்ந்து பாடுவோம். சரியா? என்ன ஒரு அற்புதமான காலை, என்ன ஒரு அற்புதமான நேரம். இப்போது நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். இப்பொழுது எல்லாரும் சரியாக நேராக உங்களுடைய இரட்சகரை நோக்கி பாருங்கள். ஒரு அமைதியான முறையில் நீங்கள் அவருக்கு நன்றியையும் துதியையும் செலுத்த வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன்.
கர்த்தாவே, என்னோட ஆத்மாவை நீர் பரிசுத்தம் பண்ணினபடியாய் நான் அவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் அவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாள் முழுவதுமாக உம்முடைய ஆவி என் மேல் இருப்பதாக கர்த்தாவே, என்னை வழிநடத்தும், எனக்கு உத்தரவிடும், என்னை ஆசீர்வதியும் என்று கூறுங்கள். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருள வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கினவாறு இருக்கையிலே சகோதரர் நெவில், நாங்கள் கலைந்து போவதற்கு முன்னர் ஜெபம் செய்யவும்.